యద్గోసహస్రం అపహంతి తమాంసి పుంసాం నారాయణో వసతి యత్ర స శంఖచక్రః యన్మండలం ప్రతిగతం ప్రణమంతి విప్రాః తస్మై నమః వకుళభూషణ భాస్కరాయ ఋషింజుషామహే కృష్ణకృష్ణా తత్వమివోదితం సహస్రశాఖాం యోద్రాక్షీత్ ద్రావిడీం బ్రహ్మ సంహితాం. இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்மாழ்வாருடைய வைபவத்தை சொல்ல வந்தவை. பத்து ஆழ்வார்கள் இப்பூலோகத்திலே பிறந்து ஸ்ரீமன் நாராயணனே உபாயமென்னும் பிராப்தியமென்னும் 4000 திவ்ய பிரபந்தங்களாலே அருகியிட்டார்கள். அந்த பதின்மருக்கும் தலைவராய் சடகோபன் என்று இயற்பெயர் பெற்ற நம்மாழ்வார் கொண்டாடப்படுகிறார். பகவானாலே நம்முடைய ஆழ்வார், நம் ஆழ்வார் என்று அபிமானிக்கப்பட்டபடியால் இவருக்கு நம்மாழ்வார்ங்கிற திருநாமம் உள்ளது. வைகாசி மாசத்தில் விசாக நட்சத்திரத்தில் திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரில் இவ்வாழ்வார் அவதரித்தார். 32 ஆண்டுகளே இப்பூவுலகத்திலே எழுந்தருளியிருந்தார். அதில் முதல் 16 வருஷங்கள் வாய் திறந்து பேசவில்லை, யோகத்திலேயே எழுந்தருளியிருந்தார். அடுத்த 16 ஆண்டுகளில்தான் 4 திவ்ய பிரபந்தங்களை பாடி அருளினார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்ன அந்த 4 திவ்ய பிரபந்தங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்கள் பிரசித்தமானவை. ஆனால் அந்த வேதங்கள் எல்லாம் வடமொழியிலே உள்ளன, சம்ஸ்கிருதத்தில் உள்ளன. அதன் அர்த்தத்தை நாம சுலபமா புரிஞ்சிக்க முடியாது. அர்த்தம் ஒரு ஆழமான அர்த்தம், பாஷையும் நமக்கு ரொம்ப பழக்கமில்லாத பாஷை. ஆகையாலே அதன் பொருட்களை எல்லாம் தமிழாக்கி கொடுக்க வேணும் என்கிற எண்ணத்தோடே நம்மாழ்வார் அவதரித்தார். அவர் பிறந்து 4 திவ்ய பிரபந்தங்கள் பாடினார். இந்த 4 வேதங்களுக்கு சமமாக 4 பிரபந்தங்கள். அதை எந்த வரிசையில் வச்சுக்கணும்னால், ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம், சாமவேதம் அப்படின்னு கொண்டால் அதுக்கு நேர் நேராக திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று 4 பிரபந்தங்கள். இதிலே திருவிருத்தத்தில் 100 பாசரங்கள், திருவாசிரியத்திலே 7 பாசரங்கள், பெரிய திருவந்தாதியில் 87 பாசரங்கள், திருவாய்மொழியில் 1102 பாசரங்கள். இப்படி பெரிய பிரபந்தங்களாய் 4 பிரபந்தங்களை உயர்ந்த அர்த்தங்களோடே நம்மாழ்வார் பாடினார். இவர் பாடியிருக்கிற பாசரம் தான் உயர்ந்ததா, இவர் யார், இவரை எப்படி நாம் பற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்ததென்னால் இவருடைய பெருமையை உலகத்தாருக்கு எடுத்துரைக்க வேணுங்கிறதுக்காக நிறைய வேறு பிரபந்தங்கள் உள்ளன. இவ்வாழ்வாரை பத்தின பெருமையை தெரிஞ்சுக்கணும்னால் அதுக்கு சில கிரந்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதை நாம் சீர்தூக்கி பார்த்தோம்னால் இவருக்கு இருக்கிற பெருமகளை புரிஞ்சுக்கலாம். உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு, தென் குருகை கொண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமூர். நம்மாழ்வாருக்கு நிகரானவர் உண்டோ, அவர் பாடின திருவாய்மொழிக்கு நிகரான பிரபந்தம் உண்டோ, அவர் பிறந்த ஆழ்வார் திருநகரிக்கு சமமான திவ்ய தேசம் உண்டோ, அதே போல் அவர் பிறந்த வைகாசி விசாகத்திற்கு சமமான நட்சத்திரம்தான் உண்டோ? அப்படி இல்லை என்று மனவாளவாமணிகள் உபதேச ரத்தனமாலையிலே சாதிக்கிறார். அதனால நம்மாழ்வாருக்கு நிகர் அவர்தான். இவர் யாராக எப்படி பிறந்தார்னு பார்த்தால் பகவானுடைய அவதாரமே வாழ்வார். ஆரோ கண்ட பேர் சொன்னா நம்ம கேட்டுடுமா? பகவானோ அவனுடைய நெருக்கமான பக்தர்களோ சொன்னால்தான் கேட்டுக்கொள்வோம். இப்ப நடந்த சரித்திரம் என்னன்னால், ஆழ்வாருடைய திருத்தந்தையார், அவருடைய திருத்தாயார் காரிமாறன் உடையநங்கையார்னு வாழ்த்து திருநாமம். உடையநங்கையார் மலையாள திவ்ய தேசத்தில் இருக்கிற திருமண் பரிசாரத்தில் பிறந்த பெண். காரிமாறன் உடையநங்கையாரை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு வாழ்ந்து வந்தார். வெகு நாட்கள் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கவே இல்லை. அதனாலே திருக்குறுங்குடி நம்பியினிடத்திலே சென்றார்கள். அவனிடத்துல போய் எங்களுக்கு புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தார்கள். நம்பி கேட்கிறார், யாரை போல பிள்ளை உங்களுக்கு வேணும்? அப்ப தாயாரும் தாசுனாரும் சொல்றார், உன்னை போல் பிள்ளை வேணும், நம்மை போல் உலகத்தில் ஆறும் இல்லை, நாமே வந்து பிறக்கிறோம். என்ன பெருமான் சொல்லி, திருக்குறும்பை நம்பியே ஆழ்வாராய் நம்மாழ்வாராக திருக்குறு ஊரிலே திருவவதாரம் பண்ணினார். ஆழ்வார் மற்றாரும் அல்ல, திருக்குறும்புடி நம்பியினுடைய அவதாரம், விஸ்வக்சேனருடைய அம்சமாகவே பிறந்தார். ஓரோரு ஆழ்வாரும் ஓரோரு நித்திய சூரியனுடைய அம்சமாய் அவர்கள் சக்தியோடே தான் பிறப்பர்கள். நம்மாழ்வார் விஸ்வக்சேனருடைய அம்சமாக பிறந்தார். ஆனால் ஆழ்வார் கீழே பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேறு இருவர் அங்கு தயார் நிலையில் காத்திருந்தார்கள். நாம் அப்ப பாக்கிற ஆழ்வார்க்கு நகரிகிறது திருநெல்வேலியிலிருந்து சுமார் 15 மைல் தொலைவில் உள்ளது. சீவைகுண்டங்கிற ஊர் வரும். அங்கே தாண்டி 102 மைல் தொலைவு போனோம்னா ஆழ்வார்த்து நகரி திருப்பூர் ஊர் வரும். நவதிருப்பதி எம்பெருமான்கள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த நவதிருப்பதிங்கிறது 9 திவ்யதேசங்கள். அதிலே பிரதான திவ்யதேசம் திருக்குருகூர் பொலிந்த நின்றபிரான் ஆதிப்பிரானுடைய திவ்யதேசம். அங்குதான் அம்மாழ்வார் அவதரிக்கிறார். அவர் அவதரித்தவுடன் தவழ்ந்து போய் ஒரு மரத்தினுடைய பொந்தில் அமர்ந்து கொண்டார். அந்த மரத்துக்கு திருப்புளிய மரம், திருப்புளி ஆழ்வார், உரங்காப்புளி என்று திருநாமம். ஆதிசேஷனே இந்த மரமாக கீழே வந்து காத்திருந்தாராம். என திருக்குறுங்குடி நம்பி பிறக்க போறார்னால் அவருக்கு கொடபிடிக்கிறதுக்கு ஆதிசேஷன் முன்னாடி வரணுமே, அதுக்காக முன்னாடி வந்திருந்தார். மற்றொருத்தர் மதுரகவி ஆழ்வார். ஆழ்வார்த்தின் பக்கத்துல திருக்கோளூர்ங்கிற திவ்யதேசம் இருக்கு. அங்கதான் மதுரகவிகளுடைய அவதாரம். சித்திர மாசம் சித்திர நட்சத்திரத்துல அவர் அவதரித்தார். அவருக்கு ஏது பெருமைன்னா, எல்லா ஆழ்வார்களும் பகவானேதான் எல்லாம் அப்படின்னு இருந்தவர்கள். ஆனா மதுரகவி ஆழ்வார் மட்டும் நம்மாழ்வாரே தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு வாழ்ந்தவர். ஆச்சார்தனையே தெய்வம்னு வாழ்ந்தவர் மதுர கவிகள். அவர் நம்மாழ்வாரை விட வயசுல மூத்தவர். அவர் கருடனுடைய அம்சமாக திருவவதாரம் பண்ணி திருக்கோளூரிலே காத்திருந்தார். திருப்புடி ஆழ்வார் ஆதிசேஷனுடைய அம்சமாக இருந்து ஆழ்வார் திருநகரியில் காத்திருந்தது. நம்மாழ்வாரோ விஸ்வக்சேனனுடைய அம்சமாக திருவவதாரம் பண்ணினார். ஆழ்வார் திருநகரில் தான் இருந்தார். இவர் எப்படியெல்லாம் பிறந்திருக்கார்னு பார்த்தால், ஓரோரு யுகத்தில் ஒத்தொத்தராக அவதாரம் பண்ணித்தார். யுகவர்ண கிரமாவதாரமோ என்று சொல்லுவார்கள். பகவானே முதல் யுகத்தில் பிராமணனாய், இரண்டாவது யுகத்தில் கத்திரியனாய், மூன்றாவது யுகத்தில் வைசியனாய், நான்காவது யுகத்தில் சூத்ர ஜாதியிலே பிறக்கிறான். அப்படி பிறந்திருக்காரான்னு பார்த்தா உண்டே. அதாவது முதல் வர்ணத்திலே முதல் யுகத்திலேன்னு பார்த்தோம்னால் தத்தாத்திரேயன் அப்படின்னு பெருமாள் திருவவதாரம் பண்றார். அடுத்தது பார்த்தால் தசரதனுடைய பிள்ளையாக ராமனாக கத்திரியனாக பிறந்தார். மூணாவது வசுதேவனுடைய பிள்ளையான கண்ணனாக பிறந்தார். நாலாவது நம்மாழ்வாராக அவதரித்தார். ஆழ்வார் பிறந்தது பிராமண கத்திரிய வைசிய குலத்திலே அல்ல, நான்காவது வருணத்திலே வேளாளர் குலத்திலே திருவவதாரம் பண்ணினார். இது சாட்சி யாரும் பகவான அடையலாம்ங்கிறது. சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பெருமைன்னு பார்த்தால் அனைவரும் பகவான் அடைவதிலே சமமான அந்தஸ்து படைத்தவர்கள், குறவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த சம்பிரதாயமே ஏற்பட்டது. ஆக ஜனக தசரத வசுதேவ குலங்களுக்கு மூத்த பெண்ணும் நடுவில் பிள்ளையும் கடைக்குட்டியுமாக புகழும் ஆக்கமுமாக்கி அம்சரையும் அறுத்தார் அப்படின்னு ஒரு சூத்திரம் அடையமணவாள பெருமாள் நாயனார் ஆச்சார்ய கிருதயங்கிற கிரந்தத்திலே இதை பண்ணியிருக்கார். அதாவது எப்படியாக நம்மாழ்வார் அவதரித்தார்னால், ஜனகனுக்கு சீதை பிறந்தா போலே, தசரதனுக்கு பரதன் பிறந்தார் போலே, வசுதேவனுக்கு கண்ணன் பிறந்தா போலே ஆழ்வார் இவருக்கு பிறந்தார். இது மற்றொரு விதமான பெருமை. ஏற்கனவே ஒரு பெருமை பார்த்தோம், அதாவது அந்தந்த யுகத்துக்கு தகுந்து அந்தந்த வருணத்துல பிறந்தார். நான்காவது யுகமான கலியுகத்திலே வேளாளர் குலத்துல பிறந்துட்டார். இது ஒருமை பெருமை பார்த்தோம். அடுத்த பெருமை நம்மாழ்வாருக்குனால், எப்படி சீதை பிறந்து ஜனக குலத்துக்கே புகழ் தேடினாளோ, ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷதி மேசுதா என்று ஜனகனே சொல்லுகிறான். ஜனக குலத்துக்கு பெருமை தேடுறதுக்காகவே சீதை பிறந்தாள். அடுத்தது தசரதனுடைய குலத்துக்கு பெருமை தேடவே பரதன் பிறந்தான். ராமன் பிறந்தான்னு சொல்லலை, பரதன் பிறந்தான். ஏன்னா பரதன் பிறந்துதான் ராமபக்தி என்னது, பாதுகா பிரபாவம் என்னதுன்னு லோகத்துக்கே எடுத்துரைத்தான் ஒன்று. பரதாய பரன் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்திபாஜான்னு வேதாந்த தேசிகன் தன்னுடைய பாதுகா சாஸ்திரத்தில் ஆரம்பத்திலே தெரிவிக்கிறார். அதனாலே தசரதனுக்கு பரதன் பிறந்துதான் பெருமையே. மூணாவது வசுதேவருக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் எட்டாம் பிள்ளையால தானே பெருமை, மற்ற பேருக்கெல்லாம் பிராணனே கொடுத்தது. அதனால வசுதேவனுக்கு கடைக்குட்டியாக பிறந்தான். சீதை மூத்த பெண், பரதன் நடுப்பிள்ளை, கண்ணன் கடைக்குட்டி. அதுக்குதான் மூணி சித்தர்த்தம். ஜனக தசரத வசுதேவ குலங்களுக்கு மூத்த பெண்ணும் நடுவிற்பிள்ளையும் கடைக்குட்டியுமாக பிறந்து புகழும் ஆக்கமுமாக்கி அம்சரையும் அறுத்தார். அந்த மூணு பேர் என்னென்ன பண்ணாள்னு பாருங்க. ஜனக குலத்துக்கு சீதை புகழ் சேர்த்தாள், உண்மை. தசரத குலத்துக்கு பரதன் என்ன செய்தான்? ஆக்கமும் ஆக்கி மூத்தவன் இருக்க இடையவனுக்கு பட்டம் கிடையாது, ராமனே ராஜா அப்படிங்கிற ஆக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். ஒன்று ஆக்கமும் ஆக்கி அம்சிறை மறுத்தார். கடைசி கண்ணன் பண்ணது என்ன? தந்த காலில் இருக்கிற விலங்க அரு தெரிஞ்சார் ஒன்று, அப்ப சிறைய வெட்டி விட்டார். இந்த மூணு பேரும் ஒன்னொன்னு பண்ணார்கள். ஆனால் இங்க நம்மாழ்வாரோ புகழும் ஆக்கினார், ஆக்கமும் ஆக்கினார், சிறையும் அறுத்தார். மூணு பேர் பண்ணத்தையும் நம்மாழ்வார் பண்றார். எப்படி எனில், நம்ம குலம் எது? ஜனக குலம் இல்லை, நாம ஜனக குலத்துல பிறக்கிறேன். ஆனா ஆழ்வார் பிறந்துக்கிறது பிரபன்ன குலம். பிரபன்ன குலத்துக்கே புகழ் சேர்த்துட்டார் ஒன்று. சீதை எப்படி ஜனக குலத்துக்கு புகழ் சேர்த்தாரோ, நம்மாழ்வார் பிரபன்ன குலத்துக்கு புகழ் சேர்த்தார். மாதா பிதா இவதயஸ்தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமே நமதன்வையானாம் ஆத்தியஸ்தன குலபதேவ குலாபிராமம் ஸ்ரீமத் தகங்கிரியுகடம் பிரணமாமி மூர்த்தினா என்கிற ஆடவந்தாருடைய ஸ்லோகத்தின்படி இவர் பிரபன்ன குலத்துக்கே பெருமை சேர்த்தார். நம்மாழ்வார் பண்ண சரணாகதியை பின்பற்றித்தான் இங்கு நாம் அத்தனை பேரும் இருக்கோம். அதனாலே சரணாகத குலம் பிரபன்ன குலம்னு சொன்னால் ஆழ்வார் தான் தலைவர். அகலகில்லே நிறைவன் நலன்மேல் மங்க உரமார்பா, உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சரணாகதி அனுஷ்டித்தார். அதனாலே அவரே பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அப்படின்னு கொண்டாடப்படுகிறார். அடுத்த பிள்ளை பரதன், ஆக்கமும் ஆக்கி தான் பிறந்திருக்கிற இடத்துக்கு எது சரியோ அதை சரியா நடத்தினு. அதே போல நம்மாழ்வாரும் நாலு திவ்ய பிரபந்தங்கள் பாடி அடியார்கள் அத்தனை பேரும் பகவானுக்கு அடிமகள். கைங்கரியம் பண்ண வேண்டியதே உங்களுக்கு புருஷார்த்தம். என்னென்ன நமக்கு உபதேசம் பண்ணி எடுத்துரைக்கணுமோ, முன்னோடியாக இருந்து நடந்து காட்டணுமோ அத்தனையும் காட்டுத்தார். அதனால பரதன் நடந்து காட்டினா போலே நம்மாழ்வாரும் நடந்து காட்டினார். கடைசியா கண்ணன் பண்ணது தந்த ஹாலில் விளங்கர வந்து தோன்றிய தோன்றல்னு அழ்வார் சாதிக்கிறார். தந்தையினுடைய கால்கள் இருக்கிற சிறை வெட்டி போகும்படிக்கு இனி வசுதேவனும் தேவகியும் சிறையில் வாட வேண்டிய தேவையில்லை என்று தந்த ஹாலனுடைய சிறையை வெட்டி விட்டு கொண்டே பிறந்தான் ஒன்று. அதே போல நம்மாழ்வாரும் தான் அவதாரம் பண்ணி சம்சாரம் என்னும் சிறையையே அறுத்து விட்டார். ஓரொரு ஜீவாத்மாவும் சம்சாரங்கிற பெரும் சிறையிலே அகப்பட்டிருக்கிறான். அதை அறுக்கிறது யாரு? அது பகவான் பண்ண மாட்டார். ஆனா ஆழ்வார் வந்துதான் அந்த சிறையை அறுத்து விட்டார். உயர்வே பரன்படியே உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வேதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வேடு. உதயசரத்தமாலே போலே திருவாய்மொழி நூத்தந்தாதீர் மனாளவன்கள் சாதிச்சிருக்கார். அதுல ஒரு திருவாய்மொழி நம்மாழ்வார் பாடின ஒரு திருவாய்மொழிக்கு ஒரு பாட்டு சங்கிரகம். அத முதல் திருவாய்மொழி உயர்வர உயர்நலமுடையவன் தொடங்குற சொல்லியும் அதுக்கு இந்த பாசரம் சங்கிரக பாசரம் வசூக்க பாசரம். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர் வேத நேர்கொண்டுரைத்து மயர்வேதும் வாராமல் மான்விடரை வாழ்விக்கும் மாறன் சொல். நம்மாழ்வாருடைய பாசரங்களை படிச்சோம்னால் மானிடர்கள் வாழ்ந்து போய் இனி சம்சாரத்துல பிறக்க வேண்டிய தேவையே இல்லாமல் முக்தி அடைகிறார்கள். அப்படித்தான் ஆழ்வாரே உபதேசிக்கிறார். இனி நானும் பிறந்து கண்ணனும் பிறந்து நீங்க பிறக்கவே கூடாது, நீங்கள் எல்லாம் இனி பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு தான் நான் பிறந்தேன்னு உபதேசித்தார். அப்ப அந்த மூணு பேர் பண்ணத்தை இவர் பண்ணிட்டார். புகழ் ஆக்கினார் பிரபன்ன குலத்துக்கு, ஆக்கமும் ஆக்கினார் முன்னோடியாக இருந்து, அம்சரை அறுத்தார் சம்சாரிகளுடைய சம்சார சம்பந்தத்தை அறுத்தார். இப்படி அவ மூணு பேரும் பண்ணத்தை இவர் தனித்து பண்ணி காட்டியிருக்கார் ஒன்று. இது ஜனககுல சுந்தரியான சீதை, தசரத் குல தோன்றலான பரதன், வசுதேவ குலத்துக்கு தென்றலாக வந்த கண்ணன். இந்த மூணு பேருக்கும் சமம்னு சொன்னது. மற்றொரு சூர்ணிகை மற்றொரு சூத்திரத்துல பார்த்தோம்னால் இவ்வாழ்வார் பண்ணிருக்கிறது பகவானே பண்ணாதது, எம்பெருமானால பண்ண முடியாததை கூட இவர் தான் பண்ணிட்டாரா? அப்படி என்னதான் பகவான் பண்ணினார். இவர் என்ன பண்ண முடியாத படுத்துன்னா சில சில சூரியர்களை பத்தி பார்ப்போம். அதாவது ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வத்தி விகசியாத போதிர்கமலம் அமர்ந்தது வகுலபூஷண பாஸ்கரோதயத்திலே. நம்மாழ்வாருக்கு வகுலபூஷண பாஸ்கரர் அப்படின்னு திருநாமம் உண்டு. வகுலபூஷணம்னா வகுல மாலையை தன் திருவாங்கல தரிச்சிருக்கிறவர். பெருமாள் துளசி மாலாதரன், நம்மாழ்வார் வகுடபூஷண பாஸ்கர. பாஸ்கரன்னாலே சூரியன் அர்த்தம். நம்மாழ்வார் ஒரு சூரியனை போல உதித்தார். வேற வேற நிறைய சூரியர்கள்லாம் நாம பார்த்திருக்கோம். என்ன மூணு சூரியர்களை இந்த சூத்திரத்தில் சொல்றார்? ஆதித்ய, ராமதிவாகர, அச்சுத பானு. ஆதித்யன இந்த சூரியன், நித்தியப்படி காத்தால எழுந்து சாயங்காலம் அடங்கிற அருள் இந்த சூரியன். ஆதித்யனுக்கு வெளியிருட்டு தான் போகுமே தவிர உள்ளிருட்ட போக்கும் சக்தியே கிடையாது. உள்ள இருக்கிறது அஜ்ஞான அந்தகாரங்கிற இருட்டு, அஜ்ஞானம், இருட்டு, அவித்யா. எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது, இருட்டிலே உள்ளிருட்டுல தள்ளாடுற மொழி. இந்த சூரியன் உதிச்சதுக்காக உள்ளிருட்டு போகுமா? மேல அவரே மேகம்லாம் இல்லைன்னா சரி தெரியலாமான்னு தெரியல. இவ்வளவுதான் இருக்கே தவிர அவர் இருந்து கூட இருட்டு அப்படி போடுறதான்னு தெரியல. அப்ப ஆதித்யன் உதித்தான், ஆனால் போகாத உள்ளிரு. வெளியிருள் போயிட்டே தவிர உள்ளிரு போகவில்லை. நம்மாழ்வார் உதித்தார், ஆதித்யன் உதித்து போக்க மாட்டாத உள்ளிருளை நம்மாழ்வார் என்னும் சூரியன் உதித்து போக்கினார் என்று சேர்த்து வச்சுக்கணும். ஆதித்யன் உதித்ததாலே உள்ளிருட்டு போகலே, வகுடபூஷண பாஸ்கரோதயத்தாலே உள்ளிருட்டு நீங்கித்து. அடுத்தது ராமதிவாகரன் என்ன செய்தார்? ராமங்கிற திவாகரன், திவாகரன்னா பால் விளக்கான சூரியனை சொல்வார்கள். ராமன் செய்தது ஒரு அம்ப கொண்டா லட்சுமணா, ஒரே அம்பாலே இந்த சாகரம் சோஷயிஷ்யாம், சமுத்திரத்தை வச்சடித்து விடுகிறேன்னு பயப்படுத்தினார். சமுத்திரராஜன் இடத்துல மூணு நாள் சரணாதி பண்ணார் திருப்புலாணி கரையிலே. ஆனா ஒன்னும் அவர் வழி கொடுக்கறதா தெரியல. ராமனுக்கு கோவம் வந்து பக்கத்துல இருக்கிற லட்சுமணனை பார்த்து சாபமானய சௌமித்ரே பத்யாம்யாந்து பிரபங்கமாக சாகரம் சோழயிஷ்யாமி, ஒரே அம்பால இது மொத்தத்தையும் வத்தடி சொல்றேன், நிலமா போடும், குரங்கெல்லாம் நடந்தே போட்டும், இதுக்கு இந்த சமுத்திரராஜன் இடத்துல இவ்வளவு வேண்டுதல் அப்படின்னு ராமன் கோபத்தோட பேசினார். சமுத்திரராஜன் வந்தான், வந்து சரணம்னு சொன்னப்புறம் வழி கொடுத்துட்டான்னு சரித்தம். அப்போ இவ்வளவு பெரிய கடலையே வத்தடிக்கிற சாமர்த்தியம் ராமனுக்கு இருந்து சொல்லி பார்த்தோம்னா, அந்த ராமன் சம்சார கடலை வத்தடிச்சுவரா? அந்த கடலை வத்தடிக்கிறது இருக்கட்டும், சம்சாரம் என்னும் பெருங்கடலை ராமன் வத்தடிக்கிறோம்னா பண்ணலையே. அதையாலே சோஷியாத பிறவிக்கடல் வச்சி வகுடபூஷண பாஸ்கரன் திருவுதாரம் பண்ணினார். அப்பதான் பிறவி என்னும் பெருங்கடல் வச்சி போயிட்டு திரும்ப திரும்ப பிறக்கிறோம் இறக்கிறோம். புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜட்டரே சயனம் என்று மாறி மாறி பிறக்கிறோம். ஆதிசங்கர் பகவத்பாதர் சொன்னார் பிறந்ததுதான் இருக்கும். இத்த யார் போக போறாக்கோ? ராமன் திருவுதாரம் பண்ணி இதுக்காக தானம் பண்ணாரன்னு பார்த்தா தெரியலையே. ஆனால் நம்மாழ்வார் அவதரித்து அத்தை செய்தார்ந்தத்தை தம்ப நாட்டாழ்வாரே தெரிவிக்கிறார். அவர் சொல்றார், நாய் போல் பிழை கடைதோறும் நுழைந்து திரிந்து கொண்டிருந்தேன். ஒரு நாய் எப்படி திறந்திருக்கிற வீட்டுக்குள்ளதான் போகும்? பூர்வர்கள் சில சமயம் ரொம்ப வேடிக்கையா சில அர்த்தம்லாம் எழுதுவா, திறந்து கிடக்கும் வாசல் தோறும் நுழைந்து திரியும் பதார்த்தம் அப்படின்னா என்னது? இது விடுகதையா தம்பம், திறந்து கிடக்கும் வாசல் தோறும் நுழைந்து திரியும் பதார்த்தம்னா நாய் பொருள்தான். அத போலத்தான் கம்பர் சொல்றாரு, நான் நாயாட்டம்தான் ஒரு வீட்டு வாசலுக்கும் போய் இந்த பிறவி என்ன நோய் போவதற்கு மருந்துண்டான்னு தேடி திரிந்தேன். மறுபடியும் திறக்கிறேனே, இதுல இருந்து வெளியில வந்துடுறதுக்கு ஏதேனும் மருந்து இருக்கிறதா தேடி பார்த்தேன், இது வரைக்கும் கிடைக்கல. ஆனா நம்மாழ்வார் அவதரித்து திருவாய்மொழி என்னும் மருந்தை கொடுத்தார். அத்த உண்டேன், இனி பிறவி இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் என்று கம்பர் சடகோபர் அந்தாதியிலே ரொம்ப முக்கியமான பாசனத்துல தெரிவிக்கிறார். அதே நம்மாழ்வார் அவதரித்து பிறவி என்னும் பெருங்கடலையே வற்றடித்து விடுகிறார். தான் பிறந்ததிலிருந்து உபதேசம் பண்ணி இனி யாரும் பிறக்க வேண்டியதில்லை. அப்ப இரண்டாவது பாசம், ஆதித்யன் பிறந்து ஆதித்யன் உதித்து வெளியிருட்டு போக்கினானே தவிர உள்ளிருட்டு போக்க முடியவில்லை. ராமன் சூரிய குலத்துக்கே சூரியன், வேதாந்த தேசிகன் தன்னுடைய ரகுவீர கிரந்தத்தில் தெரிவிக்கிறார், தினகர குல கமல திவாகர. தினகர குலமாகற கமலத்துக்கு திவாகரம், சூரிய குலத்துக்கே வெளிச்சம் கொடுக்குறவர்னா சூரியன் கூட ஒருத்தர் வெளிச்சம் கொடுக்கணுமாண்ணா, அது ராம பிரபாவம். அத்தனை வெளிச்சம் ராமனுக்கு இருந்தா கூட பிறவி என்னும் கடலை போக்கறதுக்கு அவனால முடியல. ஆனா நம்மாழ்வார் பிறந்து அந்த கடலையும் போக்கினார். மூணாவது அச்சுத பானு, பானுனா மறுபடியும் சூரியன், அச்சுத பானுனா கண்ணன் என்னும் சூரியன். ஆயர் குலத்தினர் தோன்றும் அணிவிளக்கொல்லியோ கண்ணன், கண்ணன் பிறந்தார். கீதோபதேசம் பண்ணினபடியால் போதிர் கமல வந்தஞ்சம் அலர்ந்தது. இந்த ஆத்மாவுடைய ஞான நன்னா விகாசம் அடைஞ்சுட்டான். அப்போ கண்ணனுடைய திருவுதாரத்தாலே கீதையை சொல்லி ஆத்ம விகாசத்தை ஏற்படுத்தினார், ஞான விகாசத்தை ஏற்படுத்த பார்த்தார். ஆனா பலிச்சுதான் கேட்டால் இல்லை, கீதையை கேட்டுண்ட அர்ஜுனனே அதன்படி நடக்கலை. மத்த பேர் நடக்கிறது இருக்கட்ட, நடக்காது போட்டோம், கேட்டுன முதல் சிஷ்யனான அதன்படி நடக்க வேண்டாமா? சர்வதன்மான் பரித்தேஜ மாமேகம் சொன்ன அங்கா திருபாபேகோ மோட்சயிஷ்யாமி, நான் இப்பவே மோட்சம் கொடுத்துறேன்னு கண்ணன் சொன்னால் இதோ சரணம்னு அடுத்த ஸ்லோகம் சொல்ல மாட்டானோ? சொல்லவே இல்லை. பத்து பேருனா கடைசியில ஸ்வர்க்கத்துக்கு போய் சேர்ந்தான். ஆனாலே கண்ணன் உபதேசம் பண்ணியும் ஒத்தரையும் சரணாகதி பண்ண வைக்கிறதுக்கு அவனால முடியலையோ. அப்ப ஞான விகாசம்ங்கிறது பெயரளவில் இருந்ததே தவிர நிஜத்தில் வரவில்லை. ஆழ்வார் திருவுதாரம் பண்ணி சரணாகதினா என்னான்னு அத்தனை பேரும் பேசுற அளவுக்கு கத்துக் கொடுத்துட்டார்கள். இன்னைக்கும் ஆழ்வார் திருவடி தொடல் திருவடி தொடல்ங்கிறது ரொம்ப முக்கியமான உற்சவம். அத்தியனோத்சவத்து அன்னைக்கு 20வது நாள் உற்சவம். 10 நாள் பால் 10, 10 நாள் ராப்பத்து, ராப்பத்து 10ஆம் திருநாள் அன்றைய தினம் சூழ்திஜம் பணிமுகில் முனியே நான்முகனே முதலான பாசனங்களை சேவிச்சு நம்மாழ்வார் எழுந்துள்ள பண்ணி கொண்டு போய் பெருமாளுடைய திருவடிகளில் மழுத்துட்டு அப்புறம் திரும்ப பெற்றுக்கொண்டு வருகிறோம். ஆழ்வார் திருவடி தோழனும் சரணாகதியும் இன்னைக்கும் உலகம் முழுக்க பிரசித்தம். நாம பாசனம்னாலே ஆழ்வாருக்குனா சரணாகதி பாசனம்னு வச்சுட்டு இருக்கோம்னால் இதை புரிய வைக்க கண்ணனான முடியலையே. ஆனா ஆழ்வார் அவதரித்து அத்த பண்ணி கொடுத்துறாரு. அதனாலதான் இந்த இடத்துல தெரிவித்தார், ஆதித்யா ராமதிவாகர அர்ச்சித பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோழியாத பிறவிக்கடல் வட்டி விகசியாத போதிர்கமலம் அலர்ந்தது வகுடபூஷண பாஸ்கரோதயத்திலே நம்மாழ்வார் என்னும் சூரியன் உதித்தார். இது இத்தனை நடத்தி காட்டினார். அவ்வாழ்வார் பிறந்ததை பற்றியும் அவர் திருவாய்மொழி எழுதினதை பற்றினும் ரொம்ப அழகான ஒரு பாசரம் உண்டு. மறைப்பார் கடலை திருநாவின் மந்திரத்தால் கடைந்து துறை பார்ப்படுத்தி தமிழ் ஆயிரத்தின் சுவை அமிர்தம் கரை பாம்பனை பள்ளியான் அன்பர் இட்டம் கழித்தருந்த நினைப்பான் கடலன்னி சண்ம விழாய்க்கு நிழலில்லையே. சண்மம் என்னும் பெரிய விழாய் தாகத்துல நாம துன்பப்படுகிறோம். இதற்கு நிழல் வேறொன்றும் இல்லை, ஆழ்வாருடைய திருவாய்மொழி தான் நிழல். மூணு பேர் கடல் கடைகிறார்கள். கிருஷ்ணன் கிருஷ்ண துவைபாயன கிருஷ்ண கிருஷ்ணான் தத்துவ கண்ணனே கடல் கடைந்தார். ஆயிரம் தோளாலே அரை கடல் கடைந்து அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்து அசுரர்களுக்கு இல்லைன்னு சொல்லி மோகினி அவதாரம் கதையெல்லாம் நமக்கு தெரியும். அது கண்ணன் கடைந்த கடல். அது சாதாரண அமுதக்கடலை பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்து கொடுத்தது. அடுத்து வேதவியாசருக்கு கிருஷ்ண துவைபாயனர்னு திருநாமம், பாதராயணர்னு பேர், கிருஷ்ணத்வைபாயனர்னு பேர். அவர் உயர்ந்த ஸ்ருதி சாகரத்தை கடைகிறார். ஸ்ருதிங்கிறது வேதம். வேதம் என்னும் கடலை கடைந்தார். பிரம்மசூத்திரம் என்னும் அமிர்தத்தை நமக்குன்னு எடுத்துக் கொடுத்தார். அப்ப கிருஷ்ணத்வைபாயனரும் கடைந்து பிரம்மசூத்திரத்தை கடுத்தார். அதே போல மகாபாரத சந்திரமாக மகாபாரதத்தை எடுத்து கொடுத்தார். இது ரெண்டாவது. இந்த இடத்துல பாதம் இல்லையே அமுதம் இல்லையே, இது காதால கேட்டு மனசால தரிக்க வேண்டிய அமுதம், வாயால சாப்பிட வேண்டிய அமுதத்தை பத்தி இங்க பேச்சில்லை. கண்ணன் மட்டும்தான் சாப்பிட வேண்டிய அமுதத்தை கடைந்தார். கிருஷ்ணன் துவைபாயனர் கேட்டு உஜ்ஜீவனம் அடைய வேண்டிய அமுதத்தை கொடுத்தார். இதுதான் நிற்கும், அது நிற்காது. அதை வாங்கிட்டு போன தேவர்கள்லாம் சாப்பிட்டு பெருமாளை எதிர்த்து வந்துருவான். ஆனா யாருக்க பிரம்மசூத்திரம் சேவிச்சவாளோ அல்லது மகாபாரதம் படிச்சவாளோ பகவானை எதிர்த்து வர்றதுக்கு துணிய மாட்டார்கள். இப்ப மூணாவது ஒருத்தர் கடைய போறார், கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம். நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் அப்படிங்கிற திருநாமம் உண்டு. கிருஷ்ணாங்கிறது பக்தி காதல் அவா வேட்கை அன்பு. அந்த கிருஷ்ண கிருஷ்ணா கண்ணனிடத்தில் இருக்கிற வேட்கை, கண்ணனிடத்தில் இருக்கிற காதல் தத்துவம். கண்ணனிடத்தில் இருக்கிற காதலையே ஒரு தத்துவமா பிடிச்சு வச்சா யாரா இருக்கும்? நம்மாழ்வார் இருக்கும். நம்மாழ்வார்னா யாருன்னு கேட்டால் நகமும் சதையும் ரத்தத்தோட இருக்கிறவர் இல்லையா? கிருஷ்ண கிருஷ்ணா கண்ணனுடைய பக்தியே உருவெடுத்தது நம்மாழ்வாராக இருக்குமா? சாதாரணமா சித்திரம் எழுத சொன்னா கோபமா இருக்கிறவர படம் வரையினா வரைஞ்சுடலாம், கோபத்தை படம் வரையினா வரைய முடியாது. கிருஷ்ண பக்தர படம் வரையினா வரைஞ்சுடலாம், கிருஷ்ண பக்திய படம் வரையினா வரைய முடியாது இல்லையோ? செய்யலாம். நம்மாழ்வாருடைய படத்தை வரைஞ்சுட்டு கீழே கிருஷ்ண பக்தின்னு பேரு சொல்லலாம். ஏன்னா கிருஷ்ண பக்தி படைத்தவர் அல்ல ஆழ்வார், ஆழ்வாரே கிருஷ்ண பக்தி. அந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியான குணத்தையே தன்னோட இயந்து கொண்டவர் தான் நம்மாழ்வார்னு கொண்டாடுகிறார்கள். ஆழ்வார் திவ்ய பிரபஞ்சம் பாடியிருக்கார் என்னால் அது அனைத்துக்கும் சமமாய் வேதத்துக்கு சமமாய் மிக உயர்ந்த திருவாக்காக உள்ளது. அவ்வாழ்வாருக்கு பெரியன் அப்படிங்கிற பட்டம் உண்டு. நம்மாழ்வார் பகவானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், புவிய விருவிசிம்பும் நின்னகர்த்த நீ என் செவியின் வழிபுகுந்து என்னுள்ளாய் அவிவின்னி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை ஆதரிவார் உன்பருகு நேமியாய் உண்ணு. இது பெரிய திருவந்தாதியில ஒரு பாசம். நீ பெரியவனா நான் பெரியவனா யோசிப்பார். பகவான பார்த்து கேட்கிறார், இதென்ன அழுவீர், நீர் நல்ல ஆஸ்திகனா தானே இருந்தீர், நான் தான் பெரியவன் இத்தனை நாள் சொல்லியிருந்தீரே, இப்ப என்ன நீரும் நீ பெரியவனா நான் பெரியவனான் ஆரம்பிச்சு விட்டீர், என்ன ஆச்சுன்னு பெருமாள் கேட்கிறார். ஆமா லோகத்தை முழுக்க நீ தரிக்கிற, உன்னையும் சேர்த்து என் உள்ளத்துல நான் தானே தரிக்கிறேன், அப்ப உன்னோட நான் தானே பெரியவனா இருக்கணும். ஓ இப்படிதா சொன்னீரா, நீர் என்ன கேட்கறீரோ நான் பயந்து கொண்டே போ, என்னை யார் தரிக்கிறானோ கண்டிப்பா என்னை விட அவன் பெரியவன் தான். தேசிகனும் விஸ்வம்பரஸ்ய வகனேனான் சாதித்தார். பாதுகைக்கு என்ன ஏற்றம்னால் விஸ்வம்பரம், விஸ்வத்தையே தரிக்கக்கூடியவன் பெருமான். அந்த பெருமானையும் சேர்த்து பாதுகை தரிக்கிறது இருக்கு. அப்ப பெருமாளோட அவர் பெரியவர் தானே, பாதுகை யாரு? நம்மாழ்வார் தான். சடகோபம் வேறல்ல, பாதுகை வேறல்ல. அதனாலதான் சன்னிதிக்கு எப்ப நாம போனாலும் தலையை குறிஞ்சுக்கிறோம். சட்டாரின்னு சந்திக்கிற அவர் தான் நம்மாழ்வார். நம்மாழ்வார் தான் சட்டாரி, சட்டாரி தான் நம்மாழ்வார். சடகோபம் ஸ்ரீ சடகோபம் சாதியும் கோல் அப்படின்னு கேட்கிறோம். சடகோபம்ங்கிறது சாதிக்கிறார், அதான் இவர் பேரே. சடகோபம்னு இவருக்கு திருநாமம், சடகோபம்னு சட்டாரி. நாம பெருமாள் சந்ததியில வாங்கிக்கிறதுக்கு திருநாமம், அதுதான் பாதுகை. ஏன் இவருக்கு சடகோபம்ங்கிற பேர் வந்ததுனால், சட்டம்னா ஒரு வாயு. ஒரு ஒரு குழந்தையும் அம்மா அவனுடைய வயிற்றிலேருந்து வந்து பிறக்கும் போது சட்டங்கிற வாயு வந்து சூழ்ந்துக்கும். அது இதனுடைய ஞானத்தை மலர விட்டாம போட்டு உடச்சுடும், அதை மூடிவிடும். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க நாம கட்டப்படுறோம் அது உடச்சிருக்காக. ஆனா நம்மாழ்வார் அவதரிக்க ஆரம்பிக்கிறச்சே, அவர் வெளியில வந்துட்டு இருக்கிறச்சே, இந்த வாயு மூடுறதுக்கு வந்தது எட்டி உதச்சாராம். சட்டத்தை கோபித்தார், சட்டங்கிற வாயு கிட்டக்க வரக்கூடாதுன்னு கோபிச்சு உதச்சுட்டாரு இல்லையோ. அதனால அவருக்கு சட்டகோபம்னு திருநாமம். நாமும் அவ்வாழ்வாருடைய திருவடிகளை பற்றினோம்னால் சட்டம் வாயு நம்மள துன்புறுத்தாது அப்படிங்கிறதுதான் இங்க சொல்றார். இப்ப கண்ணன் கீதை பாடினார், நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடிட்டார். அந்த கீதா சாஸ்திரமே தான் திருவாய்மொழி. உபனிஷத்து வேறல்ல, கீதை வேறல்ல. அது தசோபனிஷத்து, இது கீதோபனிஷத்து. கீதோபனிஷத்து வேறல்ல, திருவாய்மொழி என்னும் உபனிஷத்து வேறல்ல. இத மதுரகவி ஆழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்றார், அருள் கொண்டாடும் அடியவரென்புறா அருளினான அவ்வருமறையின் பொருள். அருள் கொண்டு ஆயிரம் இன்தமிழ் பாடினான், அருள் கொண்டு அருள் கொண்டாடும் அடியவர் என்புற. இந்த பாட்டுக்கு எப்படி அர்த்தம்னா, அருள் கொண்டாடும் கண்ணனுடைய அருளை கொண்டாடக்கூடிய அடியவர்கள் கிருஷ்ண பக்தர்கள், அவர்கள் இன்புறும்படி ஆயிரம் இன்பம். அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். கண்ணன் கீதாச்சாரியன் அருமறையான வேதாந்தத்தினுடைய பொருளை அருளினான். அப்ப கிருஷ்ண பக்தர்கள்லாம் ஆனந்தப்படுற அளவுக்கு கண்ணனே கீதாச்சாரியனாய் உபனிஷத்தின் அர்த்தங்களை கொடுத்தான். இது முதல் வரி கர்த்தம். அடுத்த வரி, அருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான். அந்த கண்ணனுடைய அனுகிரகத்தை கொண்டு கீதார்த்தத்தை நம்மாழ்வார் ஆயிரம் பாசனங்களாக பாடினார். அந்த கண்ணன் பாடியிருக்கிறது சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, கொஞ்சம் புரியறதுக்கு ரொம்பவே நெரடு. ஆனால் நம்மாழ்வார் பாடினது தமிழ்ல இருக்கு, ரொம்ப சுலபமாக புரிந்து போய்விடும். ஆனால் கிருஷ்ணானுகிரகத்தாலே கீதையே நம்மாழ்வார் திருவாய்மொழியாக பாடினார். இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்காக. இப்ப கண்ணன் பெரியவனா நம்மாழ்வார் பெரியவரா? அவர் பேசுறது புரிய மாட்டேங்கிறது, ஆழ்வார் பேசுறது புரியுது. மேல ஆழ்வார் நம்மோட கட்டத்து தெரிந்தவர். கண்ணன் பரமாத்மாங்கிற ஜாதி, நம்ம எல்லாம் ஜீவாத்மாங்கிற ஜாதி. கண்டிப்பா ஜீவாத்மாவுடைய கட்டம் ஜீவாத்மாவுக்கு தான் தெரியுமே தவிர பரமாத்மாவுக்கு தான் தெரியும். அதனாலதான் ஆழ்வார் பாடியதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆழ்வார் தானே பெருமானை பார்த்து, நான் தானே பெரியவன், உன்னையும் சேர்த்து தரிக்கிறேன் ஒல்லியோன்னு சொல்லிட்டார் ஒல்லியோ. இது பெருமாள் கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த பேருக்கும் நம்மாழ்வார்னு பெருமாள் சொல்றார். நம் சடகோபன் பெரியன் அப்படின்னு ஸ்ரீரங்கனாட்சியார் நம்மாழ்வாருக்கு பட்டம் கொடுத்துருக்கா. இது இன்னைக்கு நீங்க தெரிவிக்கலாம். ஸ்ரீரங்கத்துக்கு பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தனி போனு வச்சுக்கோ, பிரணய கலகோத்சவம்னு நடக்கிறது. மட்டையடி உற்சவம், மட்டையடி உற்சவம்னு அதுக்கு பேர். பத்து நாள் பங்குனி பிரம்மோத்சவம் நடக்கும். அதுல ஒரு நாள் உறையூர் கேள்றா பெருமாள், ஏழு உறையூர் கமலவல்லி நாச்சியாரோடைய சேர்த்து நடக்கும். அதுக்கு மறுநாள் ஊருக்கு வருவர். மறுநாள் குதிரை வாகனம் புறப்பாடு நடக்கும். குதிரை வாகனத்துல ஊழ் முழுக்க சுத்திட்டு திரும்பி வருவர். அதுக்கப்புறம் மறுநாள் காலங்காத்தால பெரிய பள்ளத்திலே பங்குனோத்தர தன்னைக்கு தாலை, சித்திர வீதி முழுக்க முதல்ல எழுந்தருளி, உத்தர வீதி எழுந்துருளி. அந்த உற்சவத்துல எட்டு வீதியும் எழுந்துருடுறார். சித்திர வீதி முழுக்க, உத்தர வீதி முழுக்க, எல்லாத்துக்கும் எழுதி உள்ளுக்குள்ள நுழைஞ்சு நேர தாயார் தன்னதிக்கு சேர்த்தி கண்டருள்றதுக்காக போவர். ஸ்ரீரங்கத்துல சேர்த்தி மூணு நாச்சியாரோட உண்டு. ஸ்ரீரங்க நாச்சியாரோடைய பங்குனி உத்தர தன்னைக்கு சேர்த்தி, உறையூர் நாச்சியாரோடைய ஆறாம் உற்சவத்தன்னைக்கு, அதே உற்சவத்துல ஆறாம் உற்சவத்தன்னைக்கு சேர்த்தி, ஸ்ரீராம நவமி என்ற தினம் சேரகுலவல்லி நாச்சியாரோடைய சேர்த்தி, குலசேகர ஆழ்வாருடைய திருக்குமாரத்தி சேரகுலவல்லி நாச்சியார் அவரோட ஸ்ரீராம நவமி அன்னைக்கு சேர்த்தி கண்டுடுறார். அதனால மூணு நாச்சியாரோடைய சேர்த்தி திருவரங்கநாதனுக்கு இன்றும் ஆனந்தமாக நடைபெறுகிறது. அப்ப பெரிய பிராட்டியார் சன்னதிக்கு உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக வருவர். நாச்சியாருக்கு ஒரே கோபம், இந்த பெருமாள் பல்ல கூட உள்ள போறச்சே தடாலு சன்னதிக்கு அதை சாத்திடுவா. சாத்திட்டா இவர் வெளியில வந்து திரும்ப போக பார்ப்பர், சாத்திடுவா. வெளியில வந்து திரும்பி போக பார்ப்பர், சாத்திடுவா. மூணு தடவை போனாலும் மூணு தடவையும் கதையை பத்திடுவா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, கதவை தளர்ந்து தூது செல்வர்கள். அரையர் சுவாமி பெருமாள் என்ன சொல்றாருங்கிறத கேட்டுண்டு தாயார் இடத்துல போவர். பண்டாரிகள்னா தாயார் தந்தி வாசல் யானைக்கு பக்கத்துல நின்றுண்டு அங்கிருந்து தாயார் பட்சம் என்னன்னு எடுத்து சொல்லுவார். உங்க தாயார் விஷயத்தை சொல்லுவாள், நீர் எங்கே ஆறாம் உற்சவத்தன்னைக்கு சென்றீரோ அங்கே செல்லலாம். நீர் இப்ப சுத்தி இருக்கிறது வந்துருத பார்த்தா இப்போ உங்களுடைய கண்கள்லாம் செவந்து போயிருக்கு, உடம்புல நிறைய நகக்குறிகள்லாம் காணப்படுறது, திருமேனி முழுக்க புஷ்பங்கள் தெரியறது, குங்குமப்பூ குங்குமம் நிறைய இடத்துல ஒத்திருக்கு, ஆகையால் நமக்கு கோபம் பிரணய ரோஷம், நீர் வர வேண்டாம் அப்படின்னு தாயார் சொல்லுவோ. இத பண்டாரி சுவாமி அங்கேயே சொல்லுவார், வந்து விஷயம் இங்க சொல்லப்படும். நம்பருமானவருடைய பதில் சொல்லுவார், என்ன தேவி இப்படி சொல்லிவிட்டாய், உன்னுடைய குழந்தைகளை ரட்சிக்கிறதுக்காக குதிர வாகனத்திலே ஏறி இரண்டு நாட்கள் தூக்கம் இல்லாமல் ஓரோரு அசுர ராட்சதர்களை கொண்டிருக்கிறேன், அது தூக்கம் இல்லாமையாலே கண்கள் சிவந்து போயிடுச்சு, அவரவர்கள் கத்தியோட நம்ம புரிய வந்தார்கள், அந்த கத்தியின் கிழிச்சல்கள் தான் நம் உடம்பு முழுக்க நீர் பார்க்கிறீர், அதே போல் ஆங்காங்கு குங்குமம் சிவப்புன்னு சொன்னீரே ரத்த சிவப்பு, இது குங்கும சிவப்பல்ல, கிழிஞ்சிருக்கிறபடியால ரத்தம் தோஞ்சிருக்கு உடம்புலே, யார் குப்பம் சமர்ப்பிக்க வந்தாலும் நம் ஸ்ரீரங்க நாச்சியாரோட சேர்ந்துதான் குப்பத்தை சீகரிப்போம் என்று தடுத்து அவர்களை இங்க வந்து நிற்க சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்படி இருக்கிறச்சே புரிந்து கொள்ளாமல் தேவரீர் பேசுகிறீரே என்ன நம்பருவாள் அரையர் சுவாமி மூலமா பதில் சொல்வர், இப்படி போகும் அப்படி போகும் மாத்தி மாத்தி நடக்கும், கடைசியில சண்டை தீர்றதா இருக்காது, நம்மாழ்வார் சின்ன பல்லக்கெல்லாம் கேட்டுருப்பார், ரெண்டையும் பார்த்துருப்பார், என்ன தாய்வா ரெண்டு பேர் பேசுறாள்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சண்டை சமாதானம் ஆகலேன்னு தெரிஞ்சுக்கொள்ளும். நேர நாச்சியாருக்கு பக்கத்துல போய் அவர் தான் கோபித்துக் கொண்டிருக்கிறார்னு சொன்னால் தேவி உமக்கு கோபமாகாது, நீர் கோபித்துக் கொண்டிருந்தால் லோகம் உஜ்ஜீவனம் அடைய முடியாது, ஆகையால் நம் பிரார்த்தனை தேவரீர் சாந்தமடைய வேணும் அப்படின்னு அம்மாழ்வார் கேட்டுப்போம். அப்போ ஒரு வார்த்தை இன்னைக்கு நாச்சியார் சொல்றார், நம் பெரியன் சொல்படி பொருத்தோம், நம்முடைய பெரியவரான அம்மாழ்வார் சொல்லிட்டார், இனி மறுபெயர்ச்சி கூடாது, நாம பொருத்தோம்னால் ஸ்ரீரங்க நாச்சியார் பட்டம் கொடுக்கிறா பெரியவர், அதனால மற்ற பேர் கொடுத்தது ஆச்சரியமே இல்லை, ஸ்ரீரங்க நாச்சியாரே பெரியன் என்று கொண்டாடி இருப்பார் என்றால் அது நம்மாழ்வாருக்கே உண்டான வைபோம். நாளை ஆழ்வார் விபவாவதார தசேலி ஆகட்டும் அச்ச தசேலி ஆகட்டும் பல பல முக்கியமான திருப்பணிகளை செய்துள்ளார், சொற்பணிசை ஆயிரம்னு சொல்லுவார்கள். ஆழ்வார் தன்னுடைய திருப்புடி ஆழ்வார் அடியை விட்டு ஒங்கியுமே போனதில்லை, நான் சொன்ன சரித்திரம்லாம் அச்சாமூர்த்தி நடக்கிற உற்சவம், ஆழ்வார் திருக்குறுகுரை விட்டு எங்கேயுமே கிளம்பவே மாட்டார், அவர் மொத்தம் 38 திவதேசங்களுக்கு பல்லாண்டு பாடிட்டார், ஆச்சரியம் தெரியுமோ ஒரு இடத்துக்கு போகாமலே அவர் எங்கேயும் போக மாட்டார், அவர் திருக்குறுகூர்ல திருப்புடி ஆழ்வார் அடியில் தான் இருப்பார். அப்ப இந்த திவதேசத்து பெருமாள்லாம் ஆழ்வார் சன்னதி வரணும், வந்து தாளத்தை இவர் கையில கொடுத்து என்ன பாடு என்ன பாடுன்னு பாடி வாங்கிட்டு போகணும், ஏனால் நீ பாடினாத்தான் என்ன திவ்யதேசம் ஒத்துக்கிறா இல்லன்னா வெறும் தேசம்ங்கிறார், வீரனால் அண்ணத்தான் பாட வேண்டும். சொற்பணிசை ஆயிரம் ஆழ்வார் பாசுரம் பாட தொடங்கினால் தமிழ் பாஷையில் இருக்கிற ஓரொரு சொல்லு ஆழ்வார் முன்னாடி வந்து நிற்குமா, என்ன ஒரு பாட்டில் உபயோகப்படுத்திக் கூடாதா, என்ன ஒரு பாட்டில் உபயோகப்படுத்திக் கூடாதா, ஏதாவது ஒரு சொல்லு ஆழ்வார் பாசுரத்துல வரலன்னா இது என்ன தமிழ் சொல், சாதாரண சொல், ஆழ்வார் அதை உபயோகப்படுத்தவே இல்லை அப்படின்னு மற்ற பேர் அதை தொடக்கூட மாட்டார்களாம். அத்தனை ஆசையோட திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற சொற்கள் எல்லாம் ஒரு சொல்லும் ஆழ்வாருடைய திருநாவுக்குள் புகப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்த அந்த காலம், ஆழ்வார் இருந்ததே திருப்புலி ஆழ்வார் அடியர்தான், 16 சம்பத்தரங்கள் பாடினார், ஆழ்வாரை பாட வைத்தது முதற்கவி ஆழ்வார் தான், எப்படி பராசர பகவானை மைத்திரையர் கேள்வி கேட்க கேள்வி கேட்க பராசர பதில் சொல்றாரோ அதே போல முதற்கவி ஆழ்வார் தான் கேட்டுட்டே இருக்கார், ஆழ்வார் விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார், முதல் கேள்வி முதற்கவிகள் கேட்டார், சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும், மதுரவி ஆழ்வார் கேட்ட கேள்வி, நம்மாழ்வார் தனியா யோகத்தில் இருந்திருந்தார், ஆறும் அவர் அருகில இல்லை, குழந்தைய பெற்றதோட சரி தாரிமாறனுக்கு உடையன இருக்கு, அப்புறம் அன்பயமே இல்லை, ஏன்னா அந்த குழந்தை தவழ்ந்து போய் திருப்படி ஆழ்வார் அடியில் உட்கார்ந்து பால் கொடுக்கலே அழலே கைகால உதைக்கலே ஒண்ணுமே இல்லைன்னா என்ன செய்யறது குழந்தைய வச்சுது, இது அப்பவே சொன்னார்கள், எப்ப தெய்வ குழந்தையாக இது பிறந்திருக்கிறதோ இனி நீங்க கொண்டு போய் திரு தொலைவெல்லி மங்கலம் சேவை பண்ணி வைத்தால் இந்த ஆழ்வார் உங்க குழந்தையா இருக்க மாட்டார், ஜோசியக்காரர் சொன்னார், இவாள் இந்த குழந்தை பிறந்த உடனே ஜோசியரை கூப்பிட்டு எப்படி இருக்கும் குழந்தைன்னு கேட்டுருக்கா, எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா இந்த அரவிந்த லோசனன் தேவர் விரான்னு ரெண்டு பேர் ரெட்ட திருப்பதி பெருமாள் இருக்கா பருவம், அந்த பெருமாளை மட்டும் கொண்டு போய் இந்த ஆழ்வாரை சேவிக்க வச்சு இந்த குழந்தைய சேவிக்க வச்சுன்னா அப்புறம் குழந்தை உங்களுக்கு இல்லை, அவர் தான் குழந்தை இருக்கும், யோசித்தா தாயார் குழந்தை முக்கியம் உட்கொள்ளு, எங்கள் குலப்பெருமாள் இந்த பெருமாள் தான், அவரை சேவிச்சுட்டு இருந்தா குழந்தை இருக்கட்டும் இல்லையா இருக்க வேண்டிய தேவையே இல்லை, என்ன ஆழ்வாருடைய தாயார் கொண்டு போய் திருத்தலைவெல்லி மங்கலத்தை பெருமாளை சேவை பண்ணி வைத்தால் வைத்தன்னியோட சரி, அதுக்கப்புறம் குழந்தை வாழ் இல்லை, அது தவழ்ந்து போய் திருப்புலி ஆழ்வார் அடியில் உட்காந்துருந்தான். இன்னைக்கு நீங்க ஆழ்வார் திருநறி பக்கத்துல போனீங்கன்னா அப்பங்கோவில் அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருத்தலம் இருக்கு, அதுதான் சின்ன இடம், அந்த சின்ன இடத்துல தான் நம்மாழ்வார் திருவவதாரமே பண்ணினார், திருக்குறுங்குடி நம்பியனுடைய அவதாரமாய் விஷ்வசேனருடைய அம்சமாய் அப்பங்கோல்ல திருவவதாரம் பண்ணார், தவழ்ந்து வந்தார், ஆழ்வார் திருநகரி திருப்புலி ஆழ்வார் அடியில அமர்ந்து நூட்டார். இது தெற்கு கோடியில எங்கயோ கோடி அதை தாண்டியாச்சுன்னா அப்புறம் 120-130 miles போயிட்டோம்னா சமுத்திரக்கரை தான், அவ்வளவு தெற்கே. ஆனா மதுர்கவி ஆழ்வார் அங்கேயே இருக்கல, வடதேசத்துல எங்கேயோ இருந்தார். அவ்வாழ்வார் ஒரு தடவை தெற்கு நோக்கி அர்க்கப்பிரதானம் பண்ணிருக்கிறச்சு, ஒரு பெரிய ஒளிப்பிழம்பு தெற்க தெரிந்தது. ஓ, நம்மள ஏதோ கூப்பிடுறது போல கேட்கறதுக்காக தெற்கு நோக்கி வர ஆரம்பிச்சார். வடக்கேந்து தெற்க வரா ரொம்ப தூரம் வந்தார். ஆழ்வார் திருநகரடிக்கு வந்து அங்கதான் திருப்புலி ஆழ்வார் அடியில அந்த ஜோதிஷ் அவர் கண்டப்பட்டது. அப்ப நம்மாழ்வார் 16 வயசு நிரம்பியவர். சோடசகரா பரிபூர்ணமான சந்திரமண்டலத்தை போலே எப்படி 16 கரைகள் நிரம்புகிற சந்திரன் பூர்ண சந்திரனாக இருப்பனோ அதை போல நம்மாழ்வாரும் இருந்தார். ஆரிடத்திலையும் பேச மாட்டார், கண்ண திறக்க மாட்டார், யோகத்தில் இருந்தார். மதுரவிகளுக்கு இவர் பேசுவரா, உயிர் இருக்கா, யார் இவர், தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதனால கேள்வி கேட்டார், செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும், ஒண்ணுமில்லாத அழிஞ்சு போயிருக்கிற அந்த ஜீவாத்மா சொரூபமே நாசமடைகிற நிலை. அப்படி இருக்கிறவனுக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தாலே ஒரு சிறு ஞான கீர்ச்சி உண்டானால், ஞான விகாசம் உண்டானால், எதை உபாயமாக பற்றும், எதற்கு சாதனம், எத்தை பிராப்தியமாக அடையும், எதை அடையும், எதை பற்றி எத்தை அடையும் என்ன ரெண்டு கேள்வி கேட்டார். எத்தை தின்னு எங்கே கிடக்கும், எதை உபாயமாய், எதை வழியாக பற்றும், எங்கே கிடக்கும், எதை அடைந்து கடைசி வரை அனுபவிக்கும், இது கேள்வி. நம்மாழ்வார் அப்பதான் முத முதல்ல ஜோதிபாயத்திலிருந்து பதில் சொல்ல போறார். அத்தை தின்னு அங்கே கிடக்கும், அதை தின்னும் கண்ணனுடைய திருவடிகளையே உபாயமாக பற்றும், அங்கே கிடக்கும் கிருஷ்ணனுடைய திருவடிகள்ல கைங்கரியம் பண்ணிக்கொண்டே கிடக்கும். அதனால ஆத்மாவுக்கு உபாயமும் பகவானுடைய திருவடிகள் தான், பிராப்தியம் புருஷார்த்தமும் அதே பெருமானுடைய திருவடி தாமரர்கள் தான் என்ன அம்மாழ்வார் பதில் சொல்ல, அப்போதிலிருந்துதான் முதல் பாசரமே தொடங்கினார். இனிமே இவையோர் கரைவா மெய் நின்று கேட்டருளாய் பொன்னு இவை நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்க ஒழுக்குடமும் இந்நின்னறியமை நீ ஆமராமை, இவையோர் கரைவா மெய் நின்று கேட்டருளாய் என்னென்ன யோனியமாய் பிறந்தாய், அடியேன் செய்யும் விண்ணப்பமே, நான் செய்யும் விண்ணப்பத்தை பகவந்து நீ கேட்டருள வேண்டும் திருவிருத்தத்தில் ஆரம்பிச்சார். திருவாசிரியம் பாடி, பெரிய திருவிந்தாதி பாடி, திருவாய்மொழி பாடி, பிறந்தார் உயர்ந்தே கடைசி பாட்டு வரைக்கும் முடித்தார். இத்தனையும் மதுரகவி ஆழ்வார் தான் எழுதிக்கிறார். நம்மாழ்வார் சொல்ல 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 ஆழ்வார் தான் தான் பட்டோலை கொள்ளுகிறார். அதற்கு பிற்பாடு மதுரகவி ஆழ்வார் தான் திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களை உலகம் முழுக்க பிரசித்தி அடையும்படி ஏற்படுத்தினார். அப்ப திருவாய்மொழிங்கிறது எது, வேதத்தினுடைய சமமானது, வேதாந்தமாகற உபனிஷத்து தமிழாக்கப்பட்டது, அதிலேயே சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு சமம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. சாந்தோக்கியத்துல பகவானுக்கு உது அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு, தஸ்ய உதிதி நாமான்னு சொல்வார்கள். ஊ து ரெண்டு எழுத்து சொல்லு, அந்த நன்னா விவரிக்கிறதுக்கு தான் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் முதல் பாட்டு முதல் எழுத்து ஊ, கடைசி பாட்டு கடைசி எழுத்து து, திறந்தார் உயர்ந்தே தகாரத்திலே உகாரத்தில் ஆரம்பித்து தகாரத்தில் முடித்தது சாந்தோக்கிய உபனிஷத்து சாத்தியன உது அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை அர்த்தத்தை விரித்துரைப்பதற்காகத்தான். அப்ப வேதத்துக்கு சமம், உபனிஷத்துக்கு சமம், சாந்தோக்கியத்துக்கு சமம், கீதைக்கே சமம். கீதை பாடப்பட்டது எதற்காக, கீதையை கண்ணன் பாடினது 100 பேரை கொள்றதுக்காக. ஆனா நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடினது 100 பேரை கொள்றதுக்கு இல்லையே, 25 பேரை கொள்றதுக்காக. யார சுவாமி பண்ணார், ஆழ்வார் ஆழ்வார் திருநகரதுன்னு உட்காண்டிருந்தார், அவர் யாரையும் கொன்னதாலாம் தெரியலையேனா, 24 தத்துவங்கள்ங்கிறது அஜித் தத்துவங்கள், அஜித் தத்துவத்தை தொலைக்கணும், அதுக்கு ஐஸ்வர்யானுபவத்தை தொலைத்தல்னு பேர். 25வது தத்துவங்கிறது ஜீவாத்ம தத்துவம், ஜீவாத்மாவையே அனுபவிச்சிருந்தா அதுக்கு கைவல்யானுபவம்னு பேர், அதையும் தொலைக்கணும். அப்ப 24ன் அனுபவமான ஐஸ்வர்யானுபவத்தை தொலைத்து, 25வதின் அனுபவமான கைவல்யானுபவத்தை தொலைத்து, 26வதான பரமாத்மா அனுபவத்துக்கு ஆசைப்படணும் இல்லையோ. அதனால இந்த 25 தொலைக்கிறதுக்கு தான் நம்மாழ்வார் இந்த 1102 பாடினார். 100 பேரை தொலைக்கிறதுக்காக கண்ணன் பாடினார், 25 பேரை தொலைக்கிறதுக்காக நம்மாழ்வார் பாடினார். சரி, வாஸ்தவம் கண்ணன் பாட ஆரம்பிக்கச்சே என்னன்னு சொன்னார், முடிக்கிறச்சே என்னன்னு இருந்தார். கண்ணன் பேசுறதுக்கு ஆரம்பித்தார், ஆரம்பிக்கச்சே ரொம்ப நன்னா உனக்கு எல்லாம் சொல்ல போறேன், எச்சரே எச்சாந்தி சிதம் ரூஹிதம் சிக்ஷத்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம் பிரகசன்னிவ பாரத. கண்ணன் பேச ஆரம்பிச்சு சிரிச்சுதே சொல்ல ஆரம்பிச்சாராம், பேர்பட்ட சாஸ்திரம் சொல்ல போறேன், முடிய போறது கருதன்மான் பரித்தஞ்சே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கடைசி மூலம் அஸ்ரத்ததானோசி துர்மே ஜாஸ்தியாதி பாண்டவ அபுஜானம் நஜானிஷே தன்மே சுமகத் அப்ரியம். அர்ஜுனா உனக்கு சொன்னதுல எனக்கு அப்ரீதி தான் மிஞ்சித்து, துளி கூட எனக்கு சந்தோஷமே இல்லை. இது கடைசியில முடிஞ்சது, ரொம்ப ஆனந்தமா சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டு பிரியமே இல்லை உனக்கு போய் சொன்னேனே இப்படி முடிச்சுட்டான் கண்ணன். ஆனா நம்மாழ்வார் ஆரம்பிக்கச்சே ஏ பாவம் பரமே, ஈ பாவம் செய்த அரக்கு பிச்சவை கோபால கோடரி. பகவான பத்தி என்ன பேச சொல்றீங்களே, தலைய கை வச்சு நான் எங்க பேசுவேன், அவனே அவனை பத்தி பேச முடியல, சாஸ்திரம் எல்லாம் கூடினாலும் அவனை பத்தி பேச முடியல, திடீர்னு என்ன போய் அவனை பத்தி பேச சொல்லிடுறதுனால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில உட்கார்ந்தவர் இப்படிமா முடிச்சார். முகில் மண்டன் அடி அடைந்து அருள் சூடி உயிர்ந்தவன் வைபுணர் பொருள்கள், கண்ணனுடைய திருவடி தாமரகளை அடைந்தேன், அடைந்ததை நான் பாடி வச்சுட்டேன், யார் சொன்னாலும் உங்களுக்கு மோட்சம் அப்படிங்கிற அளவுக்கு பாடிட்டு போனார் அருள்ஜியோர். அப்ப வருத்தத்தோட ஆரம்பித்து ஆனந்தமா முடிச்சது நம்மாழ்வார் திருவாய்மொழி, ஆனந்தமா ஆரம்பிச்சு வருத்தத்தோட முடிஞ்சது பகவானுடைய கீதா சாஸ்திரம். அதனாலதான் கீதையை காட்டிலும் இது கேட்டம்னு சொல்வார்கள். அந்த 100 பேரை முடிச்சு 5 பேரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக, இந்த இடத்தில் 25 பேரை முடிச்சு 5 பேரையும் முடிக்கிறது, ஏன்னா இந்திரியங்கள் 5 தொலைக்கணும் முடிஞ்சது, இந்திரிய அனுபவம் வேண்டாங்கிறதுக்காகத்தான் ஆழ்வார் பாடினார். அதனால இத்தையும் தொலைப்பதற்காகத்தான் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை பிறந்தது. மற்ற சாஸ்திரத்தை விட திருவாய்மொழிக்கு என்ன ஏற்றம்னால், திராட்சியினுடைய வைபவம் நன்றாக சொல்லப்பட்டு அவளும் அவருமாக சேர்ந்து கேட்ட பிரபந்தம் திருவாய்மொழி தான். ராமாயணத்தை ராமன் எப்ப கேட்டார்னு பார்ப்போம், மகாபாரதத்தில் இருக்கிற கீதே சஹஸ்ரநாமத்தை கண்ணன் எப்ப கேட்டார்னு பார்ப்போம், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை பகவான் எப்படி கேட்கிறார்னு பார்ப்போம். ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் ராமச்சரித்திரத்தை லவகுஷர்கள் பாடுகிறார்கள்ங்கிறது வருது. விதலை செல்வி உறவுய திருவயிர் வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தஞ்சரித கேட்டான் குலசேகர பெருமானுடைய பாசனம். ராமன் யோ வசரத்துல 18 படி மேல உட்காந்துட்டார் ராஜதர்பார். அப்ப லவகுஷர்களை எல்லாம் கூட்டி பாசனம் பாட சொல்றார். லவகுஷர்கள் தானம் பண்ணிட்டே இருக்கா. ராமனுக்கு ஒரே வருத்தம், பக்கத்துல சீதையே இல்லை, தனியா கேட்கறேன், சீதை தான் காட்டுல கொண்டு விட்டாச்சு அப்பவே, அப்புறம் தானே குழந்தைகள்லாம் பிறந்து ராமாயணத்து தேதினு வந்திருக்காக்கோ, அதனால பக்கத்துல சீதை இல்லாததுனால ரொம்ப வருத்தமா ராமனுக்கு, மக்களோடையும் சேர்ந்து உட்காருங்களே அருகில சீதையும் இல்லை, இது என்ன தனிக்கு அழுவி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ராமன் நினைச்சிருந்தார். அதே இப்ப கண்ணா கிருஷ்ண அவதாரம் நடந்து சொல்லி, அப்ப விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்தை தானே கேட்டானா, கீதையை தானே சொன்னானா, கண்ணன் கீதையை சொல்றச்சே ருக்மிணி கூட இல்லை, கண்ணன் சஹஸ்ரநாமத்தை கேட்கச்சே ருக்மிணி கூட இல்லை, அப்ப மறுபடியும் கிருஷ்ணாவதாரத்திலையும் இது தனி கல்வி. ராமாயணத்தின் போதும் தனியா கேட்டார், கண்ணனுடைய சரித்திரத்தின் போதும் தனியா கேட்டார். இத தனியா கேட்டதுல பெருமாளுக்கு திருப்தியே இல்லை. அதனாலதான் அடுத்து திவ்யதேசத்தெம்பெருமானாக பிறந்து இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இவ்வேடுலக இன்பம் பயக்க இனிதாக வீத்திருந்து, இனிதாக தன்னுடைய ராஜதர்பாரில் அமர்ந்து இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் ஸ்ரீதேவி பூதேவி நிருளாதேவி நாச்சிமார்கள் அனைவரோடைய சேர்ந்து பெருமாள் பகலோலக்கம் ராஜதர்பாரில் இருக்கிறாப்பில் இருந்து ஆழ்வீர் பாடும் உங்க திருவாய்மொழியை நாம் கேட்கிறோம். அதனால துணை கேள்வி திருவாய்மொழி மட்டும்தான். துணை கல்வினா பிராட்டியோட சேர்ந்து கேட்ட கல்வி, தனிக்கல்வி ராமாயணம், தனிக்கல்வி மகாபாரதம், துணை கல்வி திருவாய்மொழி. அதனாலே திருவாய்மொழி பாடுவித்தது பெருமான் தான். அழ்வாரது திருப்தியா சொல்லுட்டார், என் நாவிலின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன், இந்த நாக்கிலேருந்து பாசனம் யாருக்கும் கிடையாது, யார் என்னுடைய நாக்கையே அனுகிரகித்தானோ அவனுக்கு தான் நான் பாடுவேன் என்கிறார். சொன்னாவில் வாழ்புற வீர சோறு கூரைக்காக மன்னாக மானிடரை பாடியன். அழ்வாரே சொல்றார், சொன்னாவல் வாழ் புலவியர் புலவியெல்லாம் புலவர்கள்னு பேர் வச்சிருக்கே, நம்ம புலவர் கூட்டத்துக்கு கேடு தேடி கொடுத்து அதிகோ என்ன ஆழ்வார் புலவர்களை பார்த்து சொல்றார், நாம இல்லை அதனால கவலைப்பட வேண்டாம். இப்போ பாடக்கூடிய சக்தி படைத்தவாட ஆழ்வார் சொல்லிருக்கார், சொன்னாவில் வாழ் புலவியர் சோறு கூரைக்காக, ஒரு சோறு கொடுக்க போறான், உழுக்கிறதுக்கு உடை கொடுக்க போறான், வீடு கட்டி தரப்போறான்னு யாரோ மன்னாத மானுடரை வாழ்த்துதலால் என்னாகும், மனுஷர்களுக்கு போய் கடன் கொடுத்துருக்கே உங்க நாக்கே அவன் ஒன்னும் உங்களுக்கு குடுக்க போறதில்லை, அவர்களையும் படைத்து உண்மையும் படைத்து நீங்க தெய்வன் தெய்வன் சொல்லிட்டு இருக்கிறவனையும் படைத்து காத்திருக்கும் நாராயணனுக்கு நாக்க கொடுக்கறதை விட இது கண்ட பேருக்கு உங்க நாக்க கொடுத்து எச்சில் நாக்காக்கிக் கொள்ளுகிறீர்கள் செய்யாதீர்கள் என்ன அவர் தெரிவிக்கிறார். அதனால நம்மாழ்வாருடைய பிரபந்தம்ங்கிறது பகவானுக்கு மட்டும், அந்த திருப்தியில தான் பெருமாள் கேட்கிறார். இப்போ அழுவி பாடும் நான் உங்க பாசனத்தை கேட்கிறேன்னா அழுவார் ஒவ்வொரு பாட்டா பாடுறார், உயர்வர உயர்ந்தனம் பாடினார், விடுவி முத்தம் பாடினார், சொத்துல எடியக்கிழமை பாடினார், அஞ்சரமண நாராயண பாடினார், இப்படி ஒன்னா பாடினார். பக்கத்துல இருக்கிற நாச்சியாரை பார்த்து பெருமாள் சிரிக்கிறார், நான் கொடுத்த ஞானத்துல என்னமா பாடுறார் பத்தியா பிராட்டி பார்த்தார், அப்படின்னு என்ன பார்த்துட்டு பாட்டை விட்டுட வேண்டாம், முதல்ல நீ பாட்டை சரியா பாரு அப்புறம் நம்ம பார்க்கலாம் என்று ஒத்தருக்கொத்தர் பேசிக்கொண்டு ஆனந்தமாக நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை கேட்டார்களாம். ஆழ்வார் திருவாய்மொழிங்கிறது அவர் பிறந்த இடத்தின் சீர்மையா, அவர் சாத்தி கொண்டிருக்கும் வகுல மாலையினுடைய சீர்மையா, அவர் பிறந்த பிறப்பினுடைய சீர்மையான்னு பார்த்தார். அழ்வார் பிறந்தது அழ்வார்த்து நகரில், அது இருக்கிறது திருச்சங்கனித்துறை தாமரபரணி ஆற்றங்கரையிலே. கண்ணன் பிறந்தது யமுனை ஆற்றங்கரையிலே. கருப்பு ஜலத்துக்கு பக்கத்துல கருப்பு கண்ணன் பிறந்தார். ஆனா வெளுத்த தண்ணீருக்கு நடுவிலே வெளுத்த மனசு படைத்த ஆழ்வார் அவதரித்தார். கிருஷ்ணாவதாரத்தை விட கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவத்தின் அவதாரத்துக்கு என்ன ஏற்றம்னால், யமுனையாறு கருப்பு, கண்ணனும் கருப்பு, தாமரபரணி ஆறே வெளுப்பு, பட்டிக்க மாட்டான் தீர்த்தங்க துல்லியமா தெரியும். தாமரபரி ஆற்று நீரும் பட்டிக்க மாட்டான் இருக்கும். நம்மாழ்வாருடைய திருவுள்ளவும் ஸ்படிகத்தை போலத்தான் இருக்கும். அங்க பாருங்க ஒரே வலச்சேரி நாச்சம். நாச்சம்னா இவர் பிறந்தார், வேதவியாசம் பிறந்தார் சொல்லி ஒரு கிருஷ்ண துவைபாயனர். அவருடைய தாயாரே வலைச்சேரி, மீனவ பெண்ணு தானே. அதனால அங்க போனோம்னா வலைச்சேரி நாரும், கண்ணன் இருக்கிற இடத்துக்கு போத்தா வெண்ண நாரும், ஆழ்வார் இடத்துல துளசி நாரும். எது வேணும்னு நீங்க தான் பாத்துக்கணும். வெண்ண நாற்றம் வேணுமா, வலச்சேரி நாத்தம் வேணுமா, இல்ல துளசி நாத்தம் வேணுமானா, மீன நவநீதங்கள் கந்திக்கும் இடம் போல் அன்றிக்கே. இது மீனனுடைய கந்தமும் இல்லை, நவநீதத்தினுடைய கந்தமும் இல்லை, இது துளசி கந்தத்தோட நம்மாழ்வார் அவதரித்தார் ஒன்று. ஆனா அங்கு எங்கு பிறந்தார், பிறந்தது யமுனை துறைவனாய். அந்த யமுனை ஆற்றங்கரையில இல்லாத அசுரன் இல்லை. சரி, நம்மாழ்வார் எங்கு பிறந்தார்னா திருச்சங்கனி துறைன்னு ஆழ்வாருக்கு தீர்த்தவாரி உற்சவம் 2 மாசம் நடக்கிறது. மாசி மாச உற்சவத்திலையும் தீர்த்தவாரி உண்டு, வைகாசி மாச உற்சவத்திலையும் தீர்த்தவாரி உண்டு. நம்மாழ்வாரே ஆற்றங்கரைக்கு எழுவர், ஆற்றங்கரைக்கு எழுந்துருளி உள்ளுக்குள்ளேயே மத்திரதெல்லாம் தீர்த்தவாரின்னு சொல்லிருந்தான். சக்கரத்தாழ்வாரை உள்ள ஏழ பண்ணுவா, ஒரு முழுக்கு போட்டு வந்துவா. இங்க அப்படி இல்லை, ஆற்றங்கரைக்குள்ள இறங்கி ஜலத்திலேயே திருவஞ்சன பலகையே வச்சுருவா. வச்சு நம்மாழ்வார் அந்த பலகையில எழுந்துருடி இருந்து சந்தன காப்பு சாத்திந்து அப்படியே தீர்த்தத்தை தாமிரபரணியிலிருந்து எடுத்து எடுத்து தீர்த்தமாடி எல்லா பக்தர்களும் கூட இருக்கலாம், இருந்து சேவிச்சுக்கலாம். அப்புறம் அர்ச்சக சுவாமி நன்னா கட்டியா திருப்பரியட்டத்தை கட்டிட்டு நம்மாழ்வாரத்தை திருமணத்துல சாத்தி கொண்டு இறங்கி ஆழமா நடுத்துறைக்கு போய் ஆழ்வாரோட கீழே முழுகிடுவர். தீர்த்தத்துக்குள்ள முழுகினா அந்த தீர்த்தம் தான் ஓடி வரும், நம்ம எல்லாரும் தீர்த்தமாடி கொள்ளலாம். அந்த துறைக்கு தான் திருச்சங்கனி துறைன்னு பேர். சங்கம் உயர்ந்த வெண் சங்கம், சங்கத்தை போல இருக்கிற ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவ எல்லாரும் வந்து சேர்ந்து இருக்கிற துறை தான் திருச்சங்கனி துறை. ஒரு துறையில முத்தும் பவடமும் சங்கம் சேர்ந்து இருக்குன்னு சொன்னால் அது வெறும் முத்து பவடம்னு அர்த்தம் அல்ல, அந்த துறையில தான் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் வந்து படுந்திருக்கிறார்கள் அர்த்தம். ஆகையால் நம்மாழ்வார் இருக்கிறது திருச்சங்கனி துறையிலே, கண்ணன் இருக்கிறது பேரே தெரியல, அது நமக்கு சொல்லி வேற கட்டப்பட்டுமா. அதனால அவர் எங்கோ இருந்தது ஒரு துறை, கிருஷ்ண துவைபாயனருடைய வரைச்சேரி துறை. அங்க இருக்கிறது மீன் நாச்சம், அங்க இருக்கிறது வெண்ண நாச்சம். ஆனா ஆழ்வாருடைய நாச்சமோ துளசி கந்தம் பரிமளிக்க, வகுள மாலை பரிமளிக்க, திருச்சங்கனி துறையிலே தாமிரபரணி ஆற்றங்கரையிலே எப்போதும் வாழ்ந்திருந்தார். 32 வருஷம்தான் இருந்தார். இனி பாடாத பிரபந்தமோ சொல்லாத அர்த்தமோ இல்லை. வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனின் எஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா. ஸ்ருதியனுடைய உத்தர பாகமான வேதாந்தத்தை யார் ஒருத்தர் தமிழ் பாஷையிலே பாடி கொடுத்தாரோ, உபனிஷத்தை எவர் தமிழாக்கி கொடுத்தாரோ அந்த வகுளாபரணரை வணங்குகிறேன். வகுளமாலை தரிச்சென்றிருக்கிறவர் தான் வகுளாபரணர். இந்த வகுளாபரனுடைய திவ்ய பிரபந்தத்துக்கு ஏற்றம் என்னன்னால் சொல்ல வேண்டியத தெளிவா சொல்லிடும். சுவாமி ராமாயணம் சொல்லாதான், பாரதம் சொல்லாதான சொல்லலையே. ராமாயணமும் பாரதம் என்ன பண்ணித்தான், கங்கா தாங்கிய ராமாயணம் நாராயண கதையின்னு தொடங்கி கங்கா தாங்கேய சம்பவா ஜகத்கீர்த்தனம் பண்ணின எச்சில் வாய் நாயனார் தெரிவிக்கிறார். ராமாயணத்தை பாடின வால்மீகிக்கு எச்சில் வாயா போச்சு, வேதவியாசனுக்கு எச்சில் வாயா போச்சு, ஆனா நம்மாழ்வார் வாய் சுத்தமான வாயா இருக்குன்னா. வால்மீகிக்கும் வியாசருக்கும் இப்படி சொல்லிட்டீரேன்னா, வால்மீகி என்ன சொல்றேன்னு ஆரம்பிச்சார், ராமகதை சொல்றேன்னு ஆரம்பிச்சார். யார பத்தி சொன்னார், கங்கை எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு இருந்தார், விஸ்வாமித்திர உற்பத்தி, குமாரர் உற்பத்தி, விஸ்வாமித்திர தன்னுடைய உற்பத்தி, தாடகா சரித்திரம், இதுக்காக பாட ஆரம்பிச்சார். ராமகதையை சொல்றேன்னு கண்டவேல் கதையை பேடினார் வாய் எச்சில போச்சு. சரி, வேதவியாசர் நனதன சுவாமி மகாபாரதம் பாடினார்னா அவர் கிருஷ்ண கதை சொல்றேன்னு எத்தனை பருவத்துல கண்ணனை பத்தி சொன்னார். பகதத்தன் என்ன பண்ணா, அவன் எந்த யானையில புரிஞ்சா, எங்க பிறந்தான், ஆற கல்யாணம் பண்ணா, எங்க புராணம் போச்சு, யாரார ஆறார பொன்னா, இதுதான் மகாபாரதம் முழுக்க பூசல் பட்டோலைன்னு பேர். வம்பு தும்பு யார் ஆறு பிறந்தா யார் ஆற பொன்னா, இதுதான் கதையை தவிர சொல்ல வேண்டிய கண்ணனை பத்தி திருப்தியா சொல்லிட்டு போனாரானா இல்லையே. அப்ப ராமாயணம் நாராயண கதை என்று தொடங்கி கங்கா காங்கேய சம்பவா ஜசத்கீர்த்தனம் பண்ணின எச்சில் வாய். காங்கேய சம்பவம், காங்கேயன்னா கங்காபுத்திரனான பீஷ்மர். பீஷ்மர் சரித்திரத்தை நிறைய சொல்லி அம்பா அம்பிகா அம்பாலிகா இப்ப 3 பேரும் கேள்விப்பட்டிருக்கலாம். யார் அம்பிகா அம்பா, நமக்கு என்ன இருக்கும், அம்பிகை இருந்திருந்தாருன்னா அம்பாலிகா இருந்திருந்தாருன்னா நமக்கு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சியார் பத்தி தெரியல, அதுக்கு வழியே தெரியல. இப்போ அம்பா அம்பிகையே பீஷ்மர் கூட்டிட்டு போனா என்ன, சண்டை போட்டா என்ன, கூட்டிட்டு வந்தா என்ன, அது ஆறாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தார், ஏன் பண்ணிக்கல, என்ன சண்டை, சிக்கண்டி எதுக்கு வந்து இருந்தான், இவர் துரோணருக்கு திருஷ்டத்துக்கு என்ன சண்டை, பாதி கதை ஞாபகமே கல். இந்த மகாபாரதத்தை ஒரு தடவை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உபன்யாச காலத்து நிஜமான பரீட்சா தான். ராமாயணம் தான் நிம்மதியை சொல்லிட்டு போடுவோம், திருவாயுமொழி தான் திருப்தியா சொல்லிட்டு போடுவோம், இருக்கு பாசரம் பாசரத்துக்கு வியாக்கியான சொல்லுவோம். இதை விட்டுட்டு இந்த மகாபாரதத்துல ஆறாருக்கு பிள்ளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்குள்ளேயே போர் போர் அடாவது உபன்யாசம் முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் அதுவர் துரியோதனுடைய 32வது கம்பியின் தர்மபத்திரியின் பேர் என்ன சாமி எனக்கு தெரியாது. ஏன்னா அவன் அதர்மபத்தினு சொல்ல வேண்டியதான், ஏன்னா அவனே அதர்மவான், அதுக்கு பத்னி வேற இது கூட அதர்மபத்னியா தான் இருந்திருக்கணும். அதனால இந்த பேரை வந்து கேட்பாளே தவிர கண்ணன் என்ன பண்ணான்னு கேட்கவே மாட்டான். அதனாலதான் அழுவார் பார்த்தா இந்த குழப்பமே வேண்டாம், நேர சொல்ல வந்த பகவத் விஷயத்தை மட்டும் சொல்லுவோம் என் 1102 பாசரங்களாலும் சரணாகதி சாஸ்திரத்தையே நமக்குன்னு வடித்து கொடுத்தார். 1102 என்ன அர்த்தம் இருக்குன்னு பார்ப்போம். ஆழ்வாருக்கு பகவான் மயர்வரம் அதிநலம் அருளினான், தான் பக்தி ரூபாவன்ன ஞானத்தை கொடுத்தான், உயர்ந்த வராக பெருமாள் திருவுத்தாரமணியோ வராகத்தினுடைய அனுகிரகத்தாலதான் ஆழ்வார் இந்த பேச்சே பேசுறார். சிவபதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் சமஸ்த கல்யாண குணாத்மகனாய் சர்வேஸ்வரனான எம்பெருமான் முதல் முன்னமே நம்மாழ்வாருடைய திருவாக்கில் பூந்து இந்த உலகத்தை திருத்துவதற்காக நீவில் பாட வேண்டும் என்று ஆழ்வாருடைய நாக்கில வந்து உட்கார்ந்துட்டாராம். அதைத்தான் பராசரவன் தெரிவித்தார். எத் கோசஹஸ்திரம் அபகந்தி தமாம்சி பூங்கா நாராயணோ வசதி சங்க சக்கரஹா, நாராயணன் சங்க சக்கரத்தை தரிச்சிருந்து நம்மாழ்வாருடைய திருநாக்கிலையும் திருமேனியிலேயும் பிரபந்த திருமேதான் இருப்பார். திருவாய்மொழியில எங்க தடவி பார்த்தாலும் அங்க பெருமாள் இருப்பார். நம்மாழ்வார் திருமேனியை எங்க தொட்டு பார்த்தாலும் அங்க கண்ணன் இருப்பார். ஆழ்வார் நாக்க தொட்டு பார்த்தால் அங்க பகவானை எழுந்தோடி இருக்கிறார். அதனால ஆழ்வாரிடத்துல வந்து அமர்ந்து ஆழ்வியும் நம்ம பாடும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆரம்பித்தார். அதனால உயர்வர உயர்நலம் உடையவந்த பாசுரத்தில் மயர்வர மதிநல மருளினு சொன்னார். மயர்வர சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் மதிநல மருளினன் பக்தி ரூபாபன்ன ஞானத்தை கொடுத்தார். கொடுத்ததார் தெரியுமா? வராக பெருமாள், உயர்ந்த வராக அவதாரம் பண்ணிட்டார். பண்ணிட்டு அப்படியே சுத்தி பாக்குறாரா பெருமாள். நம்முடைய கடாட்சத்தை யார் பேர்ல விடலாம்? அவரைத்தான் நாம சரியான அதிகாரி ஆக்கணும், அவரை கொண்டு லோகத்தை திருத்த வேணும் என்று பெருங்கடலாரகம் பெருங்கண்பலர் குண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறட வைத்தார். பெருங்கண்மலர் குண்டரீகம் பகவானுடைய தாமரை கண்கள், அது ஒரு சுத்து சுத்தி சுத்திட்டு யார் இடத்துல போய் தரிச்சு நின்றுதுன்னா ஆழ்வார் இடத்துல போய் நின்றுது. அதனால அன்று தொடங்கியே நம்மாழ்வார் தான் சிறு வயதாக இருந்தாலும் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் இருந்தார். கண்ணன் நிறைய தேடினார். ஸ்லோகத்துல கண்ணனை தெரிவிக்கிறார், வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா, வாசுதேவனே எல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடைக்குமான்னு அர்ஜுனா தேடி தேடி பாக்குறேன், ஒத்தரும் கிடைக்கலேன்னார். முன்னாடி உட்காண்டிருக்கான், உட்காண்டு அர்ஜுனன் கேட்டுட்டே இருக்கான். அவனை வச்சு இந்த கண்ணன் சொல்றார், வாசுதேவனே எல்லாம்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காது அர்ஜுனா, நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டான். முன்னாடியே உட்காந்து கேட்டுட்டு இருக்கானே, சொல்லலே சொல்லலையே சொல்லலே, யுத்தம் முடிஞ்ச அப்புறம் யுத்தத்தை முடிச்சுட்டு ஆண்டானே, ஆண்டிருக்க கூடாது. இந்த ராஜ்யம் எனக்கு உண்ணும் சோறு பருகினி அல்ல, கண்ணனே உன் அனுபவம் தான் உண்ணும் சோறு பருகினு வந்திருக்கணும். அப்படி வரல, கடைசியில சொர்க்கத்துக்கு போய் நாட்டை ஆண்டி எத்தனையோ காலத்தை வீணாக்கி கண்ணன் போக விட்டான். முடியும் கண்ணன் போனா கூடவே போயிருக்க மாட்டான் அர்ஜுனன், போல அப்ப போலேன்னு விட்டாலே சாஸ்திர மரியாதை மனசுல படலேன்னு அர்த்தம். அதனாலே கண்ணன் நேர சொல்றார், வாசுதேவ சர்வதி மகாத்மா சுதுர்லபா, அந்த மகாத்மாவை தேடி தேடி பார்க்கல அர்ஜுனா, உலகத்துல எங்கேயும் கிடைக்கலேன்னார் கண்ணன். திருக்குறை பிரான் பிள்ளான் என்ன ஒரு மகாச்சாரியர், ராமானுஜருக்கு அபிமான புத்திரனே கொண்டாடப்படுபவர். இந்த திருக்குறை பிரான் பிள்ளான் ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கார், பாவியேன் பல்லிலே பட்டு தெரிப்பதே என்னாயிட்டேன்னு அவருடைய வாக்கியம். பாவியேன் பல்லில பட்டுன்னு ரொம்ப நாளா மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இருந்தார், காசு இல்லை. இருந்தாலும் 20-30 ரூபா ஒரு மல்கோவா மாம்பழம் ரொம்ப விலை அதிகம், அதனால அந்த காசை சேர்த்து வச்சிருந்தார். வச்சுட்டு போய் கடையில அந்த சித்திர மாசம் வந்த உடனே நல்ல மல்கோவா மாம்பழம் வாங்கினார். இது வெளியில வச்சு சாப்பிட்டா ஆறான்னு பார்த்து கோட்டுட போறாங்கன்னு ஆயிரக்கால் மண்டபத்துல மூலையா ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்திருந்தார். அங்க போய் நன்னா திருத்தி சுத்தம் பண்ணி திருத்தி ஒரு கதுப்பு எடுத்து ஒரு உள்ள வெட்டி அதை அப்படி வாயில போட்டு தெரிச்சு பல்லுல பட்டு மண்ணில் விடுச்சு. எவ்வளவு வருத்தப்படுவோம், மாம்பழம்னா என்னதுன்னே தெரியாதவனுக்கு பல்லுல பட்டு கீழே விழுந்துன்னு வச்சுக்கோ, என்னமோ போச்சு விடணும், என்ன அவனுக்கு ஒன்றும் கவலை தெரியாது, தெரியவே தெரியாது சொல்லி. ஆனா இவனுக்கு மாம்பழம் தெரிஞ்சு கட்டப்பட்டு சொத்து சேர்த்து அதை வாங்கி இடத்தை தேர்ந்தெடுத்து அலம்பி சாப்பிட போறச்சே கீழே விழுந்துச்சுன்னா ரொம்ப கிட்டக்க வந்துட்டு இழந்துட்டாங்கிற கவலை இருக்கு முந்தையோ. அதை போல நம்மாழ்வாருக்கும் கண்ணனுக்கும் மிக அருகாமை. கண்ணன் சொல்லிட்டே தன்னுடைய சோதி பரவதற்கு புறப்பு போனார், வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா, வாசுதேவனை எல்லாம்னு சொல்றதுக்கு ஆள் இருக்குமா, தேடி தேடி பார்க்கிறேன், சுதுர்லபா அதுக்கு ஆள் கிடைக்கலையே. இத கண்ணன் சொல்லிட்டே பரவதற்கு புறப்பு போனாரா அப்படின்னு சொல்லிட்டே நம்மாழ்வார் பூலோகத்துல அவதரிச்சிட்டார். துவாபரயுகத்தினுடைய கடைசியில கண்ணன் இருந்தார். கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல நம்மாழ்வார் அவதரித்தார். மிக நெருங்கின காலம். இப்ப நிஸ்மாவதாரம்னா ஏதோ கிருதயுகம், ஆழ்வார்க்கு ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கிறத பத்தி கூட இழந்துட்டமே கவலைப்பட மாட்டோம். துவாபரயுகத்தினுடைய கடைசியில கிருஷ்ணாவதாரம் நடக்கிறது, கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல நம்மாழ்வார் அவதாரம் நடக்கிறது. அவரது கிட்ட இருக்கே இந்த இடைவெளிக்குள்ள போய் நாம இழந்து போட்டோமே. அவர் சொல்லிட்டு போனது வாசுதேவ சர்வம்ங்கிறதுக்கு ஆடு இல்லேன்னு. நம்மாழ்வார் பாடினது, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்ன கண்கள் நீர் மல்கி மண்ணுடுள் அவஞ்சேர் வடம் மிக்க அவனூர் வினவி திண்ணமென் இடவான் புகுமூர் திருக்கோளூரே. என்ன ஆழ்வார் திருக்கோளூர் வைத்தமானது பெருமாடே, எனக்கு தாரகம் போஷகம் போக்கியம். வாசுதேவ சர்வம்னா என்ன தெரியுமோ, தாரகம் வாசுதேவன் தான், போஷகம் வாசுதேவன் தான், போக்கியம் வாசுதேவன் தான். தாரகம்னா தண்ணி குடிச்சாதான் உயிர் வாழ முடியும், போஷகம்னா சோறு சோறு சாப்பிட்டா தான் வளர்றதுக்கு முடியும், போக்கியம்னா வெத்தலை பார்த்து சந்தனம் பூட்டம் ஆனந்தமா இருக்கா, அதான் போக்கியம். அதனால தாரகம் போஷகம் போக்கியம் இந்த மூணும் கண்ணன் என் இருக்க வேணும், இருக்கிறதுக்கு ஆள் கிடைக்கலே என்று கண்ணன் சொல்லிட்டு போனார். அப்படியே சொல்லிட்டுதான் நம்மாழ்வார் திருவதாரம் பண்ணினார். அதனாலே பாவியேன் பல்லிலே பட்டு தெரிப்பதேன்னு இவ்வளவு அருகில வந்திருக்கிறவர் போய் இப்படி கொண்டாரே அப்படின்னு தான் திருக்குறிப்பிரான் பிள்ளான் கவரப்படுகிறார். நம் ஆழ்வார்ங்கிற பெயரை நம்பெருமாள் ஆழ்வாருக்கு சூட்டினதே ஒரு அழகான சரித்திரம். ரெண்டட சொல்றேன், ரெண்டு சரித்திரத்திலையும் நம் ஆழ்வார் அப்படின்னு அபிமானித்திருக்கிறார் பெருமாள். ஆனால் அது வந்து ஆழ்வார் உயிரோட இருக்கிற திசையில இல்லை. ஆழ்வார் பரவதுச்சு அப்புறம் அர்ச்சாவதார திசையில இருக்கிறார் வந்து அநேகமா அங்குதான் இந்த பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது. ஆழ்வாருக்கு பிற்பட்டவர் தான் கம்பநாடர். கம்பநாடர் ராமாயணத்தை 10,000 பாடல் பாடிட்டு அரங்கேற்றுவதற்காக திருவரங்கத்துக்கு செல்லுகிறார். இன்னைக்கும் தயார் சந்தி வாசல்ல வடக்கு வாசல்லே கம்பர் அரங்கேற்ற மண்டபம் அப்படின்னு போட்டு வச்சிருப்பார். அது பெருமாள்கிட்ட போய் சேவிச்சுட்டு ஸ்ரீ சட்டாரி மரியாதை எல்லாம் பெற்றிருந்தார். திடீர்னு பெருமாளுக்கு ஆவேசம், அர்ச்சகர் பேர்ல ஆவேசித்து நம் சடகோபனை பாடினையோ என்று நம்பெருமாள் விஞ்சிய ஆதரத்துடன் கேட்பார். நம்முடைய சடகோபனை பாடினீரோ, இந்த நம்முடைய சடகோபனைங்கிற அருள்யோ, இது பெருமானுடைய வாக்கியம். நாம பேசுறதெல்லாம் இருந்தா யாரு இப்ப வார்த்தை வார்த்தையா தான் கவலைப்பட மாட்டார். ஏதோ ஒரு வார்த்தை கவலைப்பட்டாலே அதிகம். நம்ம 10 வார்த்தை பேசணும்னா ஒன்னாலும் உருப்படியா பேசுறாரு பார்ப்போம். இது நாம நினைச்சிருக்கிறது. ஆனா பெருமானுக்கு ஒரு ஒரு வார்த்தையே அக்ஷர லட்சம். சடகோபனை பாடினியோன்னு கேட்காமல் நம் சடகோபனை பாடினியோ அப்படின்னா நம் ஆழ்வார்னு பெருமாள் அபிமானிக்கிறார். அப்பதான் கம்பர் ரொம்ப வருத்தப்பட்டார். ராமனை பத்தி 10,000 பாடிட்டேன், ஆனா கற்பாரி ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரோர் பாடின ஆழ்வாரை ஒரு பாடல் பாடாமல் விட்டுட்டேன். அவரு என்ன சடகோபரந்தாதி அப்பதான் பாடினார் சொல்லுவார்கள். சடகோபரந்தாதியிலே தெரிவிக்கிறார், தேவி திறந்த திருமார்க்கு தக்க தெய்வ கவிஞன், பாவி சிறந்த திருவாய்மொழி பகர் பண்டிதனே, தெய்வங்களுக்குள்ள தனி அரசான நாராயண பெருமாள் அவனுக்கு தக்க தனி புலவர் நம்மாழ்வார். அவர் பாடினத்துக்குள்ளே தன்னிகர் அச்சதான பிரபந்தன் திருவாய்மொழி. அப்ப பெருமாளுடைய பிரபாவத்தை சொல்றதுக்கு ஆழ்வாருக்கு தான் முடியும். ஆழ்வாரால பாடுறதுக்கு திருவாய்மொழிக்கு தான் ஏற்றம். நாறு தெரியுமோ கம்பர் சொல்லுகிறார், அந்த ஆழ்வார் வைபவம் சொல்றதுக்கு என்னாலதான் முடியும்ட்டார். அதை சொன்னது மட்டும் இல்லையோ, தேவரி சிறந்த திருவார்த்து தக்க தெய்வ கவிஞன் பாவி சிறந்த திருவாய்மொழி பகர் பண்டிதனே, அந்த பண்டிதனான நம்மாழ்வாரை பாடுவதற்கு என் ஒருவனாலே முடியும் என்று கம்பர் சொல்லிக் கொள்ளுகிறார். அவ்வாழ்வார் பாடின திருவாய்மொழிக்கே ஏற்றம் என்னன்னால் ஆச்சாரியர்கள் அனைவராலும் ஆச்சரிக்கப்பட்டது. திருவாய்மொழிங்கிறது துவயார்த்த பிரதிபாதகம்னு சொல்லுவார்கள் பிள்ளை லோகாச்சாரியர். சாரசங்கிரகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். 18 ரகசிய கிரந்தங்களுக்குள்ளே சாரசங்கிரகம்னு சொல்லி துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி என்னது சாரசங்கிரகத்திலே துவய மகாமந்திரத்தினுடைய அர்த்தமே சரணாகதி. அந்த சரணாகதியினுடைய அர்த்தமே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. திருவாய்மொழியால ஆழ்வார் என்ன கருத்து சொல்லியிருக்கார்னு பார்த்தால் உபனிஷத்து சொன்னதான் சொன்னார், கீதாச்சாரியன் சொன்னதான் சொன்னார், ஆனா புரியும்படி சொன்னார். ஓ, அது ரெண்டு அப்பனா கட்டமானா பாஷ கட்டம் ஆழ்ந்த பொருட்கள் இருக்கும். ஆனா நம்மாழ்வார் சுலபமா எய்தற்கரிய மரகளை 1000 இந்தமிழால் பெய்தற்குலையில் வரும் சடகோபன் எய்தற்கு கட்டமாக இருக்கக்கூடிய வேத வேதாந்தங்களை சுலபமா தமிழாக்கி கொடுத்தார். மறைப்பார்க்கடலை திருநாவின் மந்திரத்தால் கடைந்து துறை பார்ப்படுத்தி தமிழ் 1000 சுவை அமிர்தம் தமிழ் 1000 அமுதமாக கொடுத்தார். ஒரு 1000 பாடினார். எப்படி பெருமான் திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் கங்கை, அது ஒரே ஒரு கோண கீழ் விழுந்து ஆகாசத்திலேயே கீழ் விழுந்து திருவிக்கிரமன் உலகத்தை தாவி அடைந்துட்டார். இடதுருவடி பிரம்மாவுடைய சத்தியலோகத்துக்கு போச்சு. நான் முகம் புறமண்டு கொண்டிகனை பெய்தார். அந்த தீர்த்தம் கீழே விழுந்து அது இன்னைக்கு கங்கையா பாரத தேசம் முழுக்க ஓடுறதுங்க. அத போலே ஊத்துங்கிற ஒரே ஒரு திருநாமம் சாந்தோக்கிய உபநிஷத்தோட திருநாமம். அது ஆயிரம் கிடக்கடா 1102 பாஷரங்களாக ஓடி வருகிறதாம். 1102 நம்மாழ்வார் என்ன தெரிவித்தார்னா, கண்ணன் கடலினை, நண்ணும் மணமுடையீர், எண்ணன் திருநாமம், தென்னன் நாரணமே, நாராயணன் திருவடிகளை பற்றுங்கோள், நாகணமிஷ நம்பிரான் சரணே சரண், பெருமானுடைய திருவடிகளே உபாயம், திருவடிகளே பிராப்தியம். இத பல பதிகங்களாலேயும் காட்டினார். உபதேசம் பண்ணுவர், தானே அழுவர், தானே அனுபவிப்பர், பெருமானை விட்டு பிரிஞ்சு அழுவர், பெருமானோட சேர்ந்திருந்து ஆனந்தமா பாடுவர், தூது விடுவர், அனுகாரம் பண்ணுவர், மடல் எடுப்பர், இப்படி பல. இந்த பிரபந்தத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, தமிழ் இலக்கிய கண்ணோட்டத்தோட பார்க்கணுமா, என்னவன பருவம் அதுக்குள்ள உண்டு. ரகசியத்திரைய கண்ணோட்டத்தோட பார்க்கணுமா, அத்தனையும் உண்டு. தத்துவத்திரைய கண்ணோட்டத்தோட பார்க்கணுமா, அனைத்தும் உண்டு. தூது விடுதல், கிழவித்துறை, அகத்துறை, புகத்துறை, இப்படி பார்க்க வேண்டுமா, அத்தனையும் உண்டு. வேதாந்தார்த்தம்னு பார்த்துக்க வேண்டியமா, உண்டு. சமுதாய கண்ணோட்டத்தோட எப்படி வாழணும்னு பார்த்துக்கணுமா, உண்டு. எந்த வழியை பின்பற்றவனும் தெரியணுமா, உண்டு. அர்த்தவஞ்சக ஞானமா, உண்டு. ஏதில்லை மிக்க இரநிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். குருகையர்கோனுடைய யாழினிசை வேதத்தியல். அழ்வாருடைய பாசரத்தை கேட்டா, கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லேன்னு பாசரம். நித்த சூரிகள்லாம் நம்மாழ்வார் பாடுற திருவாய்மொழி கேட்பாளம். கேட்டு ஒரு 10 பாட்டு முடிப்பார். முடிச்சுட்டு இவர் அடுத்த 10 பாடணும் இல்லையோ, அழுவீர் இது ரொம்ப நல்லா இருந்தது, இன்னொரு தினம் இதையே பாடுன்னு வாழும். கச்சேரிக்கெல்லாம் போனேன்னா ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னா சீர்குடுத்த போகிறது, மறுபடியும் ஒரு உரை அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. அதை வாங்கி பாடு, முடிச்ச உடனே திரும்ப வருதுரும். கடைசியில் கச்சேரி முழுக்க அதே தான் பாட்டு, திரும்ப திரும்ப எத்தனை தரம் பாடினா அது போரும்ங்கிற புத்தியே வரது இல்லையோ. அதை போல நித்த சூரிகள்லாம் அழுவி நீர் முதல் 10 பாட்டே தாண்ட வேண்டாம், அவ்வளவு நல்லா இருக்கு. திரும்ப திரும்ப இதையே பாடிட்டு அழுவார் சொன்னார், 1102 பாடி ஆகணும். ஏன்னா முதல் 10 பாட்டிலேயே சொல்லி விட்டேன், கரவிரும்பு சிவடி நீர்ந்தரம்பு விஷயம்னு, வரம் முதலாய் அவை முழுகுண்ட வரவரம், 1000 துளி 10 அப்படின்னு பதிக்க எடுத்து விட்டார். 1000 துளி 10 இருக்கிறதுனாலே 1000க்குள்ள ஒரு 10 பாடினா போருமா, மேல மேல 990 பாஷரங்களையும் பாட வேண்டும் என்று சாதித்தார். இதுல முதல் பாஷரம் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா 1102 முதல் 10 சங்கிரகம், முதல் 10 முதல் 3 திருவாய்மொழி சங்கிரகம், முதல் 3 திருவாய்மொழிகளுக்கு முதல் திருவாய்மொழி சங்கிரகம், முதல் திருவாய்மொழிக்கு முதல் 3 பாட்டுகள் சங்கிரகம், முதல் 3 பாட்டுகளுக்கு முதல் பாடல் சங்கிரகம். உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன், மயர்வர மதிநல மருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரது சுடரடி தொழுகழன் மனமே. இது பாசரம். உயர்வர உயர் நலமுடையவன், இதிலேந்து விசிஷ்டாத்வைத சீவைத்தவ சித்தாந்தத்தினுடைய பிரதானமான அர்த்தங்களை ஆழ்வார் விவரித்து காட்டியிருக்கார். உயர் நலமுடையவன், கல்யாண குணங்கள் படைத்தவன் என்பதுமான், பிரம்மம் நிர்குணம் அல்ல சகுணம். இது ஆழ்வாருடைய அருகிடுதல். பிரம்மம் குணமுடையது, சாஸ்திரத்தில் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான் இருக்கிறபடியால் சகுணவாதம் தான் சாஸ்திரத்தில் உள்ளது. உயர் நலமுடையவன் மயர்வர மதிநலம் அருளினன், அந்த பெருமான் தான் எனக்கு பக்தி ரூபாவன்மை ஞானத்தை கொடுத்தார். மதிநலம்னு சொல்வது மதி நலம், மதி ஞானம், நலம் பக்தி. மதிநலம் பக்தி ஞானத்தின் கலப்பு, ஞானம் முதிர்ந்தாத்தான் பக்தி. பல பேர் என்ன புரிஞ்சுப்போம்னா, ஞானம்லாம் ரொம்ப வசதி, பக்தின்லாம் ஏதோ பூத்தொடுத்து மெழுகி கோலம் போட்டு இப்படின்னு நினைச்சிருப்போம். அது அழ்வா சம்பிரதாயம் இல்லை, சாஸ்திரோக்தமான சம்பிரதாயம் அல்ல. முதல்ல ஞானம் பிறக்கும், ஞானம் நன்னா முச்சி முச்சித்தான் பக்தியை ஏற்படும். பக்திச்ச ஞான விசேஷான்னு சொல்லுவார்கள், ஸ்னேகபூர்வம் அனுத்தியானம் பக்தி அபிதீயத்தேன்னு சொல்லுவார்கள். வெறும் வாக்கியார்த்த ஞானத்தாலோ வெறும் முரட்டு ஞானத்தாலே சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தாலும் மோட்சத்துக்கு போக முடியாது, பக்தி இருந்தால்தான் மோட்சத்துக்கு செல்ல முடியும். அதனால ஞானம், ஞானம் முதிர்ந்த கனிந்த நலமான பக்தி, இதத்தான் பக்தி ரூபாவன்ன ஞானம் உபாசனம். இதுக்கு இன்னொரு பேரு வித்யா உபாசனம்னு பேர். அதனால உபாசனம் தான் பகவானை அடைவிக்கும் வழி, பக்தி ரூபாவன்ன ஞானமே உபாயம். இது ரெண்டாவது அறிவு சொன்னார். மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், பகவான் அமரர்களுக்கு அதிபதி. அமரர்கள் நித்த சூரிகள்னு வச்சிருந்தா அதிபதி. அப்ப நித்த விபூதிக்கு நாதன், லீலா விபூதிக்கு நாதன், பகவான் உபய விபூதி விசிஷ்டன். இது விசிஷ்டாத்வைத்தின் முக்கியமான இன்னொரு கருத்து. உபய விபூதிங்கிறது நித்திய விபூதியும் லீலா விபூதியும், நித்த விபூதிங்கிறது வைகுண்டம், லீலா விபூதிங்கிறது நாம வாழற உலகம், 7-16 லோகம் அண்டகடாகங்கள் அத்தனை லீலா விபூதி தான். இதெல்லாம் மாறி மாறி படைக்கப்படும் அழிக்கப்படும், படைக்கப்படும் அழிக்கப்படும். நித்திய விபூதி படைப்பு அழிப்புக்கு உட்படாத விபூதி நித்திய விபூதி. இந்த ரெண்டு விபூதியும் பகவானுக்கு சொத்து. அதனாலதான் உபய விபூதி நாதன் என்று சொல்லுவார்கள். முதல் வரியில் என்ன பார்த்தோம், உயர்வர உயர் நலமுடையவன், நலமுடையவன் இருக்கிறாரே உபய லிங்க விசிஷ்டன்னு சொல்லுகிறார். உபயலிங்க விசிஷ்டன்னால் அகிலகேய பிரத்தனீக கல்யாணீக தானத்துவம், இது பெருமானுக்கு இருக்கிற முக்கிய குணம். ராமானுஜர் அப்பப்ப தன் கத்தியத்திரத்தெல்லாம் எழுது அகிலகேய பிரத்தனீக கல்யாணீக தானஸ்வே அதர தமஸ்தவத்து விலக்கணம் சுவாதீனத்து வித சேதனா சேதன சுவரூபஸ்தி பிரவருத்தி வேதம் பரீட்ச சாதிக்கிறார். அப்போ அகிலகேய பிரத்தனீக கல்யாணீக தானஹ, எல்லா குற்றங்களுக்கும் எதிராய், தோஷங்கள் அற்றவனாய், குணங்களுக்கு அனைத்து விரிப்பிடமாய், எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறார், எந்த தோஷங்களும் அற்றவராக இருக்கிறார். அப்ப குணங்களுக்கு எல்லாம் இடம், தோஷங்களுக்கெல்லாம் எது. ஹேய பிரதிபடத்துவம் சமஸ்த கல்யாண குணாகரத்துவம், சமஸ்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடம், எல்லா குற்றங்களுக்கும் எது. இதுக்குத்தான் உபய லிங்க வைசிஷ்டியம்னு பேர். லிங்கம்ங்கிறது அடையாளம், உபயலிங்க வைசிஷ்டியம்னால் அகிலஹேய பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தானும் உயர்வர உயர் நலமுடையவன் சொன்னார். அதே பெருமான் உபய விபூதி நாதன் அயர்வரும் அமரர்கள் அதிபதினு சொன்னார். நாராதரி பாருங்க, துயரது சுடரடி தொழுதழன் மனநே, துயரது சுடரடினார் பெருமானுடைய சுடரடி தெய்வீகமான தேஜஸ் பொருந்தி இருக்கிற திருவடி தாமரகள். திருவடின்னு சொன்னது திருமேனிக்கு முழுக்க உபலட்சணம். அப்படின்னா பெருமானுக்கு திருமேனி உண்டு. அப்ப பிரம்மங்கிறது சரீரம் இருக்குமா, உருவம் உண்டா கிடையாதா, திருமேனி உண்டா கிடையாதா என்றால் உண்டு அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அதுக்கு திருமேனியே கிடையாது, அதுக்கு ஒரு நிலையே கிடையாது, அதுக்கு எந்த உருவமே கிடையாது அப்படிங்கிறது மாயாவாதம். ஆனா விசிஷ்டாத்வைதத்திலே உண்டு. என்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஆபரண காது சர்வயேவ சுவர்ணா இரண்ட ஸ்மசரூ இரண்ட கேசா. நம்மாழ்வார் அதை தெளிவுபடுத்துறா நமக்கு. இப்போ சாந்தோக்கியத்துக்கு சமமா பாடினார், ஆச்சரியமான திருமேனி பகவானுக்கு உண்டு. அதை மட்டும் ஆழ்வார் பிறந்து ஸ்தாபிக்காது போயிருந்தாருனால் நம்மால இன்னைக்கு பக்தின்னா நினைச்சே பார்க்க முடியாது. வருது நல்ல வேளை திருமேனியை சேவிக்கிறோமோ ஆபரணங்களோட, ஆயுதங்களோட, புட்ப மாலைகளோட, உற்சவங்களோட, ஏன் பிரசாதங்களோட, இத்தனையும் வச்சுக்கணும். இது இத்தனை இருக்கவே தான் கோவில் ரசிக்கிறது. இப்ப ஒண்ணுமே இருக்காது, ஆகாயத்தை பார்த்து தொழுதுக்கோன்னா எப்படி தொடருது, அவர் எங்க இருக்காருன்னு தெரியவே தெரியாது. இருக்கார், ஆகாசத்திலேயே அவர் தான் இருக்கார், அக்னியிலேயே அவர் தான் இருக்கார், அப்படியே அவர் தான் இருக்கார். ஆனா நம்மால் அதை பிடிச்சுக்கிறதுக்கே முடியாது இல்லையா. ஆழ்வார் அவதரித்து தான் துயரது சுடரடி தொழுகழன் மனநே, பெருமானுடைய துயர் அறுக்கக்கூடிய, தன் துயர் அறக்கூடிய சுடரடி தேஜஸ் படைத்ததான திருவடி தாமர்களை தொழுகழு என் மனநே. அப்ப பகவான் அடைவதற்கு உபாயம் எது, தொழுகை, தொழுதழு என் மனநே, சுடரடி தொழுதழுங்கிறதுதான் சரணாகுதி. கண்ணன் கீதையிலே நாம் மாமேகம் சரணம் பிரஜால் எதை சொன்னாரோ அதைத்தான் நம்மாழ்வார் சுடரடி தொழுகழன் மனநேன்னு சாதிக்கிறார். பெருமானுடைய திருவடிகளை தொழுதால் எழலாம், தொழாட்டா விழலாம் தானே வச்சுக்கோங்க. தொழுதால் எழலாம்னு அவர் சொல்லிட்டு போனார். தொழுது எழுதுன்ட்டு நான் தொழலேன்னு சொன்னார். தலையை குனிஞ்சா நாளைக்கு இனிமேல் விடலாம், இன்னைக்கு இனிமேல் தான் நாளைக்கு விட்டுடுவான். அதனாலதான் இன்னைக்கே குனிஞ்சு விடுறது நல்லது. அதனால வினயத்தோட பெருமான் திருவடிகளிலே பணிந்தால் அவனே நம்ம உயர்த்தி விடுகிறான். இதே விஷயத்த பத்தாம் பத்து நடுவுல சாதித்தார். இப்படி எனது முதல் பாசுரத்தின் அர்த்தம். ஆக பெருமானுக்கு திவமங்கள விக்கிரகம் உண்டு. பிரம்மம் சகுணமே பிரம்மத்திலே பக்தி ரூபாவன்மை ஞானத்தை பண்ண வேணும். பிரம்மத்தின் திருவடிகளையே பற்ற வேண்டும். பிரம்மம் உபயலிங்க விசிட்டன் உபய விபூதி நாதன். இதெல்லாத்தையும் முதற் பாசுரத்துல சொன்னாரா. இத ஒழுங்கா விரிச்சதுதான் சிவாஷன். ராமானுஜன் இவ்வளவு பெரிய கிரந்தம் சாதித்தாரே, எங்கிருந்து சாதித்தார், முதல் பாட்டில் தான் சாதித்தார். பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர். ராமானுஜர் இந்த சூத்திரத்துக்குள்ள ஒரு குற்றம் இல்லை. பிரம்மசூத்திரத்தினோட 545 சூத்திரத்தையும் இதி சர்வம் சமஞ்சசம்னு ஒரு வரியில கடைசியில் முடிச்சுட்டார். சூத்திரங்களுக்குள்ள அங்கங்க முரண்பாடு வந்துடும். மேலோட்டமா பார்த்தா முரண்பட்டு காப்பு இருக்கும். அந்த முரண்பாடுகள்லாம் நீக்கி அர்த்தம் சொல்லணும் முடியும். அதுக்கு ஆழ்வாருடைய பாசரங்களை கைவிளக்காக கொண்டுதான் அதனுடைய உதவி கொண்டே பாஷ்யக்காரர் சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விட்டார். நாளே ராமானுஷன் நாளே ஒரு ஆச்சரியமான பாஷர் ராமானுஷன் தெரிவிக்கிறார். பண்டருமாறன் பசுன் தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்களில் ராமானுஷ முனி வேழம். ராமானுஷன் நம்மாழ்வாருடைய பாஷரத்தை சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, யானை நடக்கிறாரு நடப்பலாம். பண்டருமாறன் பசுன் தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்களில் ராமானுஷ முனி வேழம். வேழத்தை போல ராமானுஷர் பூமன்று மாது பொருந்திய மார்பன், புகழ் மறிந்த பாமன்று மாறன் அடிபணிந்திருந்தவன், பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஷன். ராமானுஷனார் பூமன்று மாது, புஷ்பத்தை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கனாச்சியார், மாது பொருந்திய மார்பன். அந்த ஸ்ரீரங்கநாச்சியார் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய திருவரங்கநாதர். மார்பன் புகழ் மலிந்த பா, அந்த பெருமானுடைய புகழையே பாடின திருவாய்மொழி. பாமன்னு மாறன், அந்த திருவாய்மொழியை பாடி கொடுத்த நம்மாழ்வார். மாறன் அடிபணின் துயந்தவர், மாறனான நம்மாழ்வார் திருவழிகளை பிரியாமல் இருக்கு ராமானுஷன். அதனாலே மாறன் அடிபணின் துயந்தவர்னா ராமானுஷன் சொல்கிறோம். இது அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்தினார் மனோரஞ்சிகள். ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்த சேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாத பக்தம் தாமாதி தோஷகர ஆத்மதாசுதா நாம் ராமானுஜ பிரதிபதி பிரணமாமி மூர்த்தனா. ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்த சேவா பூமந்தமாது குருந்திய மார்பனுடைய ரெண்டு திருவடி தாமர்களிலே விடாமல் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாருடைய திருவடியாகவே இருக்கக்கூடிய ராமானுஜர் என்று சொல்றார். இன்னைக்கு நீங்க சேவிச்சீங்கன்னா ஆழ்வார்த்தின் நகரிக்கு போய் சட்டாரி சாதிங்கோன்னு சன்னதியில போய் நிறுத்துறோம். பெருமாள் சன்னதி, பெருமாள் சன்னதியில போய் சட்டாரி சாதிங்கோன்னு புரிஞ்ச சட்டாரி சாய்ப்பார். ஆழ்வார் சன்னதிக்கு போய் சட்டாரி சாயிங்கன்னு சொல்லலாமா? இப்படி சொல்றது ஆழ்வாரே தான் சட்டாரி. அப்புறம் அவருக்குடைய பாதுகை எதுவோ அதுதானே சாதிங்கோன்னு சொல்லணும். நம்மாழ்வாருடைய பாதுகைக்கு ஆழ்வார்த்தினர் இல்ல ஸ்ரீராமானுஷன் அப்படின்னு பேர். அதனால ஸ்ரீராமானுஷ சாதிங்கோ அப்படின்னு தான் கேட்கணும். மத்த ஊர்கள் எல்லாம் மதுர கவிகள்னு பேர். அழ்வாருக்கு அடுத்த தொண்டராய் நித்த சிக்ஷராக அவர் எழுந்தொள்ளி இருந்தாரோ இல்லையோ, அதனால மதுர கவிகள்னு மத்த ஊர்ல பேர். ராமானுஷன் நம்மாழ்வாரிடத்துல இத்தனை பரிவிருந்ததுங்கிறதுக்காக ஸ்ரீ ராமானுஷன் என்று அந்த இடத்துல பேர் கொடுத்துள்ளார்கள். அதனாலே ராமானுஷன் நம்மாழ்வாருடைய பாசரங்களைத்தான் விளக்காக கொள்கிறார். ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு இருக்கிற நம்மாழ்வார் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணதே பகவந்த் ராமானுஜன் தான். அவரும் ஆங்காங்கு சென்று நம்மாழ்வார் சொன்ன திருவாய்மொழியை உலகம் முழுக்க பரப்பி அதற்கு நிறைய அர்த்தங்களை மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அஞ்சு வியாக்கியானங்களுக்கு வித்திட்டார். திருக்குறுகை பிரான் பிள்ளான் மூலமா 6000 படி, அடுத்து நஞ்சியர் மூலமாக 9000 படி, அடுத்து பெரியவாச்சான் மூலமாக 24000 படி, அடுத்து நம்பிள்ளை மூலமாக 736000 படி, இறுதியாக வாதிகேசரி அழகி மணவாள சீயர் மூலமாக 12000 படி. இப்படி 5 வியாக்கியானங்களை ராமானுஜர் முதல்ல தூண்டி வைத்தார் பிள்ளான் வியாக்கியானத்தை. அதுக்கப்புறம் இத்தனை வியாக்கியானங்களும் இருந்துள்ளன. எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன், ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதன் தரிக்கும் பேராக உள்ளம் பெற. நம்மாழ்வார் பாடியிருக்கிற திருவாய்மொழி நம்ம உள்ளத்துல தரிக்கணும்னா ராமானுஜ அனுகிரகம் வேணும். நம்மாழ்வார் அனுகிரகிக்க மாட்டார், அவர் எல்லாத்தையும் பாடிட்டு கொடுத்து போட்டார். நம்பருவான் அனுகிரகிக்க மாட்டார், அவர் வைகுண்டத்தை வச்சுனுட்டு ராமானுஜத்துல கொடுத்துருவோம். ராமானுஜா நீர் பார்த்து வைகுண்டத்தை ஆறு கொடுக்கணுமோ கொடுத்துக்கும். நம்மாழ்வாரிடத்துல கேட்டா என்கிட்ட இதுக்கு வரையில் நான் பாடினதோடு சரி, ஈன முதத்தாய் சரதோபன் மெம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன், நான் திருவாய்மொழிங்கிற குழந்தைய பெற்றேன் அத்தோடு சரி, ஆனால் அதை வளர்த்த இதத்தாய் ராமானுஷன், ராமானுஷர் தான் அதை பண்ணி பண்ணி பாதுகாத்தார் வளர்த்தார். அவரிடத்துல பிரார்த்திச்சுங்கோ, அவர் கொடுத்தா வாங்கிக்குங்கோ. அதனாலே ராமானுஷன் சொன்னால் நம்மாழ்வாருடைய திருவடிகளை பிணையாதவர், விட்டு பிரியாதவர், திருவாய்மொழியை லோகம் முழுக்க பிரச்சாரப்படுத்தினவர். திருவாய்மொழியினுடைய பாசரார்த்தங்களை கொண்டே ஸ்ரீபாஷ்யங்கிற உயர்ந்த கிரந்தங்களை சாதித்தவர். அப்ப ஒரு பக்கத்துல வேதாந்தமா எல்லாம் உண்டு ஆழ்வார் பாசனத்து, பக்திய பத்தியா எத்தனை உருகி இருக்கணுமோ நாயிகா பாவத்தோட பக்திய பத்தி அத்தனையும் பாடுவோம். தூது விட வேண்டுமா பறவைகளெல்லாம் பெருமாளை குறித்து நாயகி பாவத்துல தூது விடுறார். அஞ்சரை மடலா ராய் வைகல் பூங்கடி வாய் பொன்னுல ஆழிவோ எந்தான அங்கடி வாய் என்று 4 பதிகங்களாலே தூது விட்டார். அனுகாரம் பகவானே தானாக நினைச்சு அனுகரிப்பரா, கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞானமாவேனும் யானே என்னும் என்று 10 பாசரங்களாலே அனுகரிக்கிறார். பெருமான அடைஞ்சே தீர்வோங்கிற துடிப்போட மடல் எடுத்தாரா, மாசரி சோதியன் செய்யவாய் மணிக்குன்னத்தை ஆசிரி சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே என்று 10 பாசரத்தாலே மடல் எடுத்தார். உருவ வெடுப்பாட்டாலே கண்ணனை நேரே கண்டாரா, கண்டார் எங்கனையோ அன்னமீறுகாள் என்ன முனிவதனீர் நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவன் செங்கினோடும் நேவியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதென் நெஞ்சமே என்று உருவ வெளிப்பாட்டாலே துடித்தார். சரணாகுதி அனுஷ்டித்தாரோ நோத்த நோந்திலே வானமாமலையில், 6வது திரே திருக்குழந்தையிலே, மானை நோக்கு நல்லீது திருவள்ளவாளிலே, பிறந்த வாட்சியில் கிருஷ்ணாவதாரத்தே, உயர்வ கடைசியாக 6வது 10வது திருவாய்மொழி உலகண்ட பெருவாயினர் திருவேங்கடம் உடையானிடத்தே, இப்படி சரணாகுதி அனுஷ்டித்து பிராட்டியை முன்னிட்டு கொண்டே பெருமானை அடைந்தார். இவ்வாழ்வார் ஊருக்கு உபதேசித்தாரான்னு கேட்டார். வீடு மின்முத்தமும் வீடு செய்து உம்முயிர் உருடையானடை வீடு செய்தினே, அகங்கார மோகாரங்களை துறங்கோ, நீங்க எத்தத்தையோ பத்துட்டு கீழே அதை விட்டுட்டு பகவானை பற்றுங்கோல், ஐஸ்வர்ய கைவல்யங்கள் தியாஜ்யம் நீ இருக்கும் குருநாயகமாய் ஓட உலகட ஆண்டவர், கருணாய் கவர்ந்த கால திருநாடு காண இப்பையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காரம்பெற சிந்தி துய்மின், திருநாரண பெருமாள் திருவடிகளை பற்றுங்கோ, ஐஸ்வர்ய கைவல்யம் தியாஜ்யம் அப்படின்னு நமக்கு உபதேசித்தான். ஆத்மாத்மீயங்கள் பெருமானுக்கு பிடிச்சிருந்தால் தான் ஆத்மா, பிடிச்சிருந்தாதான் சரீரம். அவருக்கு பிடிக்காத இந்த சரீரம் நமக்கு எதுக்கு, ஆத்மா எதுக்கு? ஏராளும் இறைவோனன் திஜமோகனன் திருவகனும் கூறாளும் தனிவுடம்பன் குலங்குலமா அசுரர்களை வீராகும் படியாக நிரூபித்து படைதொட்ட மாறாளும் கவராத மணிமாவை புறவிடமே. என் சரீரமே வேண்டாம், ஆத்மாவே வேண்டாம், ஏதும் வேண்டாம், பகவான் ஒண்ணுதான் நமக்கு வேணும் என்று அவரிடத்திலேயே நிரந்தராக கிடந்தார். கிடந்தவர் முக்தி அடைந்தார். பிறந்தார் உயர்ந்தேன் சூழ்ந்தான் ஆழ்ந்து என்ற முடிவில் பெரும் பாழ் சூழ்ந்ததனில் பெரிய வரணன்மரச் சோதி சூழ்ந்ததனில் பெரிய சுடஞ்ஞால இன்பம் சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே அவாவரச் சூழ் அரிய அயனை அரணை அலத்தி அவாவத்து வீடு கட்டுச்சடகோவன் அவாவில் அந்தாதிகளால் இவை ஆயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. யாருக்கு நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழி தெரிஞ்சிருக்கோ அவர்கள் உயர்ந்தே பிறந்தார். பாட்டில் பிறந்தார் உயர்ந்தே இருக்கும், ஆனா அர்த்தம் எப்படி எழுதிக்காட்டார், உயர்ந்தே பிறந்தார். இந்த பாஷர் மட்டும் அவர் தெரிஞ்சிருந்தது பிறக்கச்சே உயர்ந்தவனாகத்தான் பிறக்கிறான், வாழும் போதும் உயர்ந்தவனாகத்தான் வாழ்ந்துகிறான், உயர்ந்த கதி அவசியம் அடைந்து போகிறான். அழ்வார் பாசுரத்தை பாடினோம்னால் எந்த செல்வமும் கிடைக்கும், பக்தி செல்வமும் கிடைக்கும், மக்கள் பெயரும் கிட்டும், எதுவும் கிட்டும், பக்தி நிச்சயமாக கிடைக்கும், கண்ணனுடைய திருவடிகள் அவசியம் கிடைத்தே தீரும். கண்ணனல்லால் தெய்வமில்லை இருந்தார் கருத்த மரம் ஒன்றும் வேண்டார். கண்ணனல்லால் தெய்வமில்லை நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே கண்ணன் கடலினை நண்ணும் மனவுடைய எண்ணும் திருநாமம் திண்டன் நாரணமே. நாரணன் வேறல்ல கண்ணனே தான். அந்த சிறு குழந்த கண்ணனுடைய திருவடிகளை பற்றுங்கோள் பகவான் உங்களுக்கு சுலபனாகிறான். அவன் ஆராதிக்கிறது கட்டம் நினைச்சு வேண்டாம். பரிவத ரீசனை பாடி விரிவது மேவலூர் வீர் விரிவகையின்மே நன்னீர் தூய் புரிவதுவும் புகைப்பூவே ஸ்வராதன் சுலபமா ஆராதித்து விடலாம். பத்திரம் புட்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சரி பக்தி மகிதம் அஸ்நாமி பிரேதாத்மனான்னு கண்ணன் சொன்னார் இல்லையோ, அந்த சுலபமா ஆராதித்து பெரும் பேச்ச பெருங்கோள் கண்ணன் திருவடிகளே உபாயம், கண்ணன் திருவடிகளே பிராப்தியம், உபாயமும் உபேயமும் பகவானே, பிராப்த பிராபகங்கள் அவனேங்கிற செய்தியைத்தான் நம்மாழ்வார் நமக்குன்னு கொடுத்து போயிருக்கார். 32 சம்பத்சரங்கள் இருந்தார், முதல்விகளுக்கு அர்த்தங்களை வருஷித்தார். தரணிச்சோதியான பரமதத்துக்கு கண்ணன் எழுந்தருளினா போலே நம்மாழ்வாரும் மீண்டு அங்கே சென்றிருந்தார். அவர் அனுகிரகத்தால் தான் நாதமணிகள் 4000 பாசரங்களையும் பெற்று இன்னைக்கு உலகம் முழுக்க 4000 சேவிக்கிறோம், கோவில்ல முழுக்க 4000 முதல்ல சேவிக்கிறோம்னு சொன்னார். ஆழ்வார் அனுகிரகத்தோட நாதமணிகள் பண்ணி வைத்த பெரிய கைங்கரியம் அந்த நாதமணிகளுக்கும், அவர் கைங்கரியத்தை வளர்த்து கொடுத்த ராமானுஜருக்கும், இவர்கள் அனைவருக்கும் பாசரத்தை பாடி கொடுத்த நம்மாழ்வாருக்கும், பாடு வீர்த்த திருவரங்கநாதன் பெரியவிராட்டியார் நாச்சியாருக்கும் பல்லாண்டு 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 என்று பாடி அவர்களுடைய அனுகிரகத்தாலே இந்த குடும்பத்தாருடைய க்ஷேம லாபங்களும் நன்றாக வளர்ந்திருந்து பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களிலே அனைவரும் ஈடுபட வேண்டும் பிரார்த்தித்து கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் புலவாயர் கொழுந்துக்கும் கழ்வன் தன்னை வாய்ந்த வடிவு மடநாடும் மன்னுகுருச்சடகோபன் குத்தேவ செய்த ஆய்ந்த தமிழ்மாரே உலகிலேந்து பெரும் செண்பத்தராய் திருமார் அடியார்களை பூசித்த நோற்றார்களே என்று அனைத்து